रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रभत्ये भूतं शरश्च महदाह्वयभक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையூர் தாமண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே. மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. நாஸ்திதேஷு ஜாதி வித்யா ரூப குல தனக்ரியாதி பேதக. உலகத்துல பகவத் பக்தியில மட்டும்தான் பேதம் இல்லை. ஏன்னா அங்க ஒரே பேஸ் தான் பகவான் மட்டும்தான். பகவான்ற ஒரு அஸ்திவாரத்துல மட்டும்தான் பக்தி. இப்ப பாரத தேசத்திலேயே பார்த்தோம்னா நிறைய மொழிகள் இருக்கு, நிறைய பாஷைகள், விதவிதமான வாழ்க்கை முறைகள், ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா பக்கம் பார்த்தா ஒரு விதமான வாழ்க்கை, கேரளா பக்கம் பார்த்தா இன்னொரு விதமான வாழ்க்கை, யூபி பக்கம் பார்த்தா இன்னொரு விதமான வாழ்க்கை. பட் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கிற பாரதம் எப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னா பகவத் பக்தினாலே மட்டும்தான். பகவத் பக்தியினாலே மட்டும்தான் பாரதம் சேர்ந்திருக்கு. ஏன்னா பக்தி பொதுவானது, பக்தர்களுக்கு நடுவில் ஜாதியோ வித்தியோ குலமோ அவகிட்ட இருக்கிற பணமோ அவ பண்ணக்கூடிய வேலையோ ரூபமோ எதுவுமே முக்கியம் இல்லை. நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேத. நாரத பக்தி சூத்திரத்திலே நாரதர் சொல்றார் பேதமே இல்லை. பாண்டுரங்க பக்த விஷயம் எடுத்து பார்த்தீர்கள் அப்படின்னா மாடல்லாம் செத்து போய் கொண்டு போடுற சோகா மலரும் பாண்டுரங்க அனுபவிக்கிறார், ஆச்சரியமா நாமதேவர் அனுபவிக்கிறார், பெரிய யோகி ஞானேஸ்வரர் அனுபவிக்கிறார், வீட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஜனாபாய் அனுபவிக்கிறார், குடும்ப தலைவியான சக்குபாய் பாண்டுரங்க அனுபவிக்கிறார். சோ பேதம்ன்றது கிடையாது பக்தியில, யுவாபா அப்படின்னு கிடையாது. யார் வேண்டுமானாலும் பக்தி பண்ணலாம். பாகவதம் முழுக்கவே அப்படிதானே. குந்தி தேவி இளம் விதவை தானே, அவ என்ன அழகா கிருஷ்ணன் அனுபவிக்கிறா, எத்தனை ஆச்சரியமா அனுபவிக்கிறா. இத்தனோண்டு பிள்ளை துருவன் 5 வயசு 5 மாசத்துல பகவானை பார்த்துடுத்து. திருத்தராஷ்டன் கடைசி வரைக்கும் தவறே பண்ணிட்டு இருந்தவன், ஆனா கடைசி 5 நாள்ல மோட்சம் அடைஞ்சிடுறான். சோ எந்த விதமான பேதமும் இல்லை, நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டே இருக்கிறான். அதுவும் பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆச்சரியமா யதாவிரஜ கோபிகானாம் அப்படின்னு நாரத மகரிஷியே பக்தி சூத்திரத்திலே சொல்றார். பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா கோபிகைகள் போலே அப்படின்றார். ஏன் அப்படின்னா கோபிகள் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம், அவளுக்கு எது இடதுகை எது வலதுகைன்னு தெரியாதான். கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணா இடதுகையில் எடுத்து இந்தாடான்னு கொடுப்பாளாம், நம்ம எல்லாம் இடதுகை கொடுத்து பலாரம் ஒன்று போடுவோம், இன்னும் அறிவு இல்லை இடதுகையில் கொண்டு கொடுப்பாளான்னு. அவளுக்கு எது இடக்கை எது வழக்கைன்னு தெரியலையா, கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு மட்டும்தான் தெரியாதான். அதானே பாவம், பாவம் அதானே. இப்போ ஒரு குழந்தைய நீங்க கொஞ்சம் அப்படின்னா ரொம்ப ஃபார்மலா ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப இலக்கண சுத்தமா கொஞ்சம் வச்சுக்கோங்க, குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். என்னாச்சு நன்னா தானே இருந்த அம்மா மாமா எல்லாம் ஏன் இப்படி ஆயிட்டான்னு தோணும். அதன் தூக்கி நீங்க மடியில வச்சுக்கணும், கணத்தை பிடிச்சி கிளனையே புச்சுக்குட்டி ஏ சமத்துக்குட்டி வாயில் என்னெல்லாம் வருதோ கொஞ்சம் அது எவ்வளவு ரசிக்கிறது. அது போல பக்தின்றது ஒரு அனுபவம், பகவான் அனுபவிக்கல். எப்படி நல்ல சாப்பாடு அனுபவிக்கிறோம் இல்லையா, நல்ல ட்ரெஸ் அனுபவிக்கிறோம், இங்க வெளியில போனா அந்த ஊரை அனுபவிக்கிறோம், அது போல பகவான அனுபவிக்கிறது பக்தி. சோ கோபி பாவம் நிறைய பாவம் உண்டு, அதுல கோபி பாவம் அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம், வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாத ஒரு பாவம் கோபி பாவம். பகவான் கோபிகளோட தானே ராசக்கீட ஆடுறான் அப்படின்னு பாகவதத்துல காண கிடைக்கிறது. அப்ப கோபியா இருந்துட்டோம் அப்படின்னா பரமசுகம், எல்லாராலையும் கோபியா ஆக முடியுமா, சத்தியமா முடியும். கோபியா ஆகிறதுக்கு பெண்ணா தான் இருக்கணும்னு கிரியாரிட்டி கிடையவே கிடையாது, நல்லா ஞாபகம், எந்த விதமான கிரைடீரியாவும் கிடையாது. கோபியா இருக்கணும் அப்படின்னா மனசுதான் முக்கியம், பகவான் புருஷோத்தமன் அவன் மட்டும்தான் புருஷன், மத்த அத்தனை பேருமே புருஷா பொன் பொம்பளைகள் தான். இங்க உட்கார்ந்துருக்கா சரீரத்தினாலே ஆண்கள் பெண்கள் இருக்கும், ஆத்மான்னு பார்த்தா ஜீவாத்மா அத்தனையுமே ஸ்திரீகள் தான். புருஷோத்தமனான பகவான் மட்டும்தான் பரம புருஷன், புருஷன்ற வார்த்தை பகவான மட்டும்தான் குறிக்கும். லௌகீகமா வேணா இவர் எங்க ஆத்துக்காரன் எங்க புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோமே ஒழிய, அப்படியே சொன்னாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இவ்வளவுதான். இந்த புருஷனோட லெவல் எவ்வளவுன்னா இது கல்லு இது புல்லு இவ்வளவுதான், அதுக்கு மேல பெருசு இல்லை. புருஷன் அப்படின்னா பூரணமான அதிகாரம் யாருக்கு உண்டுன்னா பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் பெரிய யோகி, ஆனா அவர் கோபி பாவத்துல தானே புலம்பரா, எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்ற ஒரு ஆம்பளை போய் இப்படி சொல்ல முடியுமா? ஆச்சரியம், அவ்வளவு அழகா நம்மாழ்வார் சொல்றார். பல 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 பலன்னு பராங்குச நாயகியா கோபி பாவத்துல இருந்து திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி, ரொம்ப அழகா இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பேன் தெரியல, அழகன் அப்படின்னா சுந்தர பரிபூர்ண நம்பி, மிஸ்டர் ஹேண்டம், ஹாய் ஹேண்டம், மிஸ்டர் யூனிவர்ஸ், சுந்தர பரிபூர்ணன், அழகுன்னா அழகு. அது கை வச்சிருக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், அந்த லைட் கிரீன் கலரா இருக்கட்டும், செங்கனி வாயா இருக்கட்டும், அது உள்ள போக்கஸ் லைட் எல்லாம் கிடையாது, அங்க உள்ள விளக்கேற்றி அந்த ஆரத்தியில தான் பாக்கணும் பெருமாளை. ஐயோ ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தா கொடுக்கலாமான்னு தான் தோணும் பெருமாளை பார்த்தா, கையெடுத்து கும்பிட்டு சேவிக்கலாம்னு தோணவே தோணாது, ஓடி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணி அவர் அனுபவிக்கணும்னு தோணுமே ஒழிய அதுக்கு மேல வேற ஒண்ணும் தோணாது. அனுபவம் அந்த மாதிரி அனுபவிக்கணும், அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த அனுபவம் எந்த யுகத்துல இருந்தாலும் பண்ணலாம், கோபிகைகள் துவாபர யுகத்துல பண்ணா அப்படின்னா கலியுகத்திலையும் அது பண்ண முடியும். அதுவும் களி ரொம்ப நல்ல யுகம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல போன வச்சுக்கோங்களேன், ஐசியூல இருக்கவாள டாக்டர் ஃபர்ஸ்ட் கவனிப்பாளா, ஜென்ரல் வார்டில் இருக்கவாள கவனிப்பாளா? முதல்ல ஐசியூல இருக்கவாள, நம்ம எல்லாம் ஐசியூல தான் இருக்கும். ஸ்பெஷல் கேர், இன்டென்சிவ் கேர் தான் நமக்கு வேணும். நமக்கு சாதாரண கேர் எல்லாம் பத்தவே பத்தாது, நம்ம லெவலுக்கு நம்ம மனசு இருக்கிற இருப்புக்கு நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்கு இன்டென்சிவ் கேர் பகவானோ ஆச்சாரியாலோ கொடுத்தால் ஒழிய நமக்கு ஒன்றும் நடக்க. அதனால ஒரு இன்டென்சிவ் கேர்ல தான் நம்ம இருக்கோம். அதனாலதான் கலி சாதுன்ற பிரிவாள்லாம், ஏன்னா அந்த கலியில பிறந்துட்டோம் அப்படின்னா பெரிய பாக்கியம். என்னடா பாக்கியம்னா கலியில தானே ஆதிசங்கர பகவத் பாதர், கலியில தானே சுவாமி ராமானுஜர், கலியில தானே சைத்தன்ய மகாபிரபு, கலியில தானே சுவாமி விவேகானந்தா, கலியில தானே ரமண மகரிஷி, கலியில தானே மகாபிரிவா, இவ்வளவு யாரும் துவாபரகத்துல இல்ல. சோ அதனாலேயே கலி பெருசு, அவ்வளவுதான். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரகத்துல இந்த மகாத்மாக்கள் எல்லாம் இல்லையே, கலியில தானே போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு மாத்தி 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 வந்து அனுகிரகத்தை வர்ஷிச்சுட்டே இருக்கா. அதனால கலி வசத்தி, அதுவும் கலியுகத்துல நிறைய பக்தர்கள் மாத்தி 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 பக்தி பண்ணிண்டே இருக்கா. எந்த பக்கம் திரும்பினாலும் பகவத் பக்தி. அதனாலதானே எங்கேயோ கடல் கடந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கும் தேடிண்டு வர்றது, உபன்யாசம் பண்றது தேடிண்டு வரா அப்படின்னா பகவத் சங்கல்பம் தானே. அந்த காலத்தெல்லாம் கலியில முன்னாடிதான் வந்திருக்காளான்னு தெரியல, ஆனா கலியுகத்துல நான் ஸ்டாப்பா பல இடங்கள்ல போய் எல்லாரும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, சகஸ்ரநாம பாராயணம் நடக்கிறது, இதெல்லாம் கலியில தான் நடந்த மாதிரி இருக்கு. துவாபரேகத்தை எங்கேயாவது துபாயில வந்து யாராவது சகஸ்ரநாம பாராயணம் பண்ணான் இருக்கா, ஆனா கலியில ப்ரூஃப் இருக்கு, 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவர் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண சபாலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு இல்லையா அத்தனை இடங்கள்ல. அப்ப கலி எல்லா விதத்திலையும் சிரேஷ்டம். பகவான் இந்த கலியுடையதான இந்த நாம சங்கீர்த்தன மாஹாத்மியத்தை ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலியுகத்துல வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. ப்ரூவ் பண்றா பெரியவா. அப்ப பகவான் பார்த்தா எல்லா இடங்கள்லையும் எல்லா விதத்திலையும் பரவணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்தில பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு இடத்திலேருந்தும் யாராவது ஒரு பக்தனையோ பக்தையோ லோகத்துல கொண்டு வந்து விட்டுடுவா, அவா மூலமா நமக்கு பக்தி வந்துடும். அந்த மாதிரி பகவான் சங்கல்பம் பண்ணான் ராஜஸ்தான், ஆச்சரியமான ஒரு பிரதேசம். இன்னைக்கு சீனாஜி இருக்கும்படியான ஒரு பிரதேசம் ராஜஸ்தான். அதுலதான் சித்தவுடு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்த கும்பாஜி மகாராணா அப்படின்ற ஒருத்தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரதேசத்தை தான் ஜோரா தூதாராவ் அப்படின்ற ஒருத்தர் மஜும்தாரா இருந்துண்டு அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். சின்னதா ஒரு பண்ணையார் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அழகா பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பெண் வயிற்று பேத்தி தான் மீரா. ஜெய் போலோ மீரா மாதா கி ஜெய். சில சில பேருக்கே ஒரு அட்ராக்ஷன் உண்டு, ஒரு ஆகர்ஷணம் உண்டு, அதுல மீரான்ற வார்த்தை அத்தனை பேருக்குமே பிடிக்கும். அது என்னமோ அந்த பேர்லயே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். அது நிஜமாவே அந்த பேரை கடினமா கூப்பிடவே முடியாது. ஆத்த குழந்தைகள் மீரான் கோவில் மீரான்லாம் கத்தவே வராது. அந்த பேர் சொல்லும் பொழுதே தானாகவே ஒரு சமாதானம் வந்துடும். அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு திருநாமம் மீரா. அந்த குழந்தை அழகா சின்ன வயசுலயே தாயையும் தகப்பனையும் இழந்துட்டான். சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஆயிடுறது. நம்முடைய பிராரப்த கர்மானு ரூபமா எதை இழந்தாலும் பகவானை இழக்க முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இது பர்மனன்ட். அது எல்லாமே டெம்பரவரி தான், நமக்கு எல்லாமே மாறிட்டு இருக்கும், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். பகவான் மட்டும்தான் சாஸ்வதம். அதனால சின்ன வயசுலயே குழந்தை தாயும் தகப்பனையும் இழந்துட்டா, ஆனா தாத்தா பார்த்து 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 வளர்த்துட்டு வரா. நல்ல கிருஷ்ண பக்தர், நிறைய சாதுக்களோட அவருக்கு ஒரு சங்கம் இருந்தது. சத்சங்கம் வேணும். சத்சங்கம் இருந்தாலே மனசுக்கு ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. முக்கியமா சத்சங்கம் கேட்டா என்ன ஆகும்னா தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் போயிடும். தேவையில்லாத போயிடுத்தனால நிம்மதியா இருக்கும். நமக்கு பிரச்சனையே தேவையில்லாததுதான். இப்ப வீட்டை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம், எதுக்கு ஒழிக்கணும், தேவையில்லாததான் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அது கொண்டு வெள்ள போடுறதுதான் பெரிய வேலை. ஒவ்வொரு வாட்டியும் ஒழிப்போம், பாதி வெள்ள போகும், மீதி பத்திரமா வச்சிருக்கோம். திருப்பி அடுத்த வாட்டி ஒழிப்போம், பாதி வெளில போகும், மீதி அதுக்கப்புறம் பூசா வேற குப்பையை சேர்த்துட்டு இருப்போம். இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருக்கு. வீட்டப்பா நீ வீட்டை ஒழிச்சேன் அப்படின்னா குப்பையை சேர்த்து வச்சிருக்கான்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. சொல்ல ரொம்ப லாஜிக்கலா பிராக்டிக்கலா தெளிவா சொன்னா கண்ணாவினு குப்பையை சேர்த்து வச்சிருக்கா, அப்பப்ப ஒழிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு சேர்ந்து ஆஹா ஓஹோன்னு வசத்தியா இருந்த விஷயம் இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழிச்சோ கொஞ்சம் மாசம் கழிச்சோ குப்பை அப்படின்னு தெரியுது. குப்பைன்னு ஆன பிறகு திருப்பி அதை தள்ளுறது, அதுக்கு வேற குப்பையை சேர்ப்போம். குப்பையை சேர்க்கறதுன்றது நம்மளுடைய பார்ட் ஆஃப் லிவிங். அது ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி ஆயிடுச்சு. குப்பை சேர்க்கறது அப்படின்றது நமக்கு கஷ்டப்பட்டு அவர் இன்னொரு பக்கம் ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி குப்பையை தள்ளி விடுனா இன்னொரு பக்கம் குப்பையை சேர்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அப்ப இந்த குப்பையெல்லாம் தள்ளினே இருக்கணும். அதுக்கு சத்சங்கம் ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆச்சரியமா சங்கர பகவத் பாதர் ரொம்ப அழகா சொல்றார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சங்கர சோழன்தான் நல்ல லைட் வருது. அதான் மகாத்மாக்களுடைய பலம். சத்சங்கம் இருந்துடுத்து அப்படின்னா நிஸ்ஸங்கம், இவங்க வந்து உக்காந்துட்டே அப்படின்னா இந்த ஒரு 1.5 மணி நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா இல்லையா? அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் பெருசா அது உங்களை பாதிக்காது. அப்புறம் பேசுறேன் அப்படின்னு மெசேஜ் உட்காந்துருவோம் இல்லையா? அப்ப சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம். அப்ப தேவையில்லாத சங்கம் குறைஞ்சு கொடுத்து அப்படின்னாலே மோகம் குறைஞ்சு போயிடும். நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், மோகம் இல்லை அப்படின்னாலே மனசு அபாடா நிச்சலனமா இருக்கும். நிச்சலனமா மனசு இருந்தாலே ஜீவன் முக்தி. ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சங்கர பகவத் சொல்ற, நீ சத்சங்கத்துக்கு போ நிஸ்ஸங்கத்துவம் தானா வந்துடும், நிஸ்ஸங்கத்துவம் வந்துடுத்துனா நிர்மோகத்துவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நிர்மோகத்துவம் வந்துட்டுதான் மனசு நிச்சலமா ஆயிடும். நிச்சலம் ஆயிடுதுனாலே உனக்கு டென்ஷன் குறைஞ்சிடும், அவ்வளவுதான். சோ நீ வந்துட்டாலே போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சத்சங்கத்துல பெரிய பலம் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டாலே போதும். ஆச்சரியமா, நீங்க வந்துட்டாள் அப்படின்னாலே கேரண்டியா இந்த சத்சங்கம் உங்களுக்கு எல்லா விதமான சுகத்தையும் கட்டாயம் தந்துடும் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த தூதாரம் ஆச்சரியமா அவர் பாட்டுக்கு ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கார். நிறைய சாதுக்களோட சங்கம். ஒரு சந்தர்ப்பத்துல ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, அதெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தம் இல்லையா? ராமநவமி, ஜென்மாஷ்டமி, மகாத்மாக்கள் அவதார தினம், சங்கர ஜெயந்தி, சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம், நம்மாழ்வாருடைய வைகாசி விசாகம், இப்படி வாழ திருநக்ஷத்திரங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் ஓரத்துல ஒரு பக்தி வந்துடும், அவளுடைய ஒரு ஸ்மரண வந்துடும். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி பிருந்தாவனத்திலேருந்து நிறைய சாதுக்கள் தூதாராவுடைய அரண்மனைக்கு வந்திருக்கா. ஆச்சரியமா நிறைய பேர் வந்திருக்கா. அதுல முக்கியமா மகாத்மா ரைதாசர், ஜெய் போலோ ரைதாஸ் மகராஜ் கீ ஜெய். ரைதாசர் வந்தா நல்ல கிருஷ்ண பக்தர், எப்பொழுதும் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுண்டே இருக்கார். அதானே அவசியம், நமக்கு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். சதா சர்வதா பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டே இருந்தோம்னா மத்த எல்லாம் தானா நடக்கும். மைக்கொண கூட தானான்னு மாத்திரம் இல்லையா? அதான் நாமஜபம் பண்ணிட்டு நம்ம பாடி சத்தங்கள்ல இருந்தோம்னா நான் போய் இறங்கி போய் மைக்கு சரி பண்ணேனா, நான் போய் வேற மைக்க கொண்டாங்கன்னு சொன்னேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பாட்டு என் வேலையை பண்ணேன்னா எல்லாம் தானா நடக்கிறதா? இதே தான் உங்களுக்கும் சொல்லுவோம், நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணுங்கோ, மற்றதெல்லாம் தானா நடக்கும். அப்ப எனக்கு பகவான் பண்ணுவானா உங்களுக்கும் பண்ணுவோம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நீங்க அதுக்கு போயிட்டே நான் டென்ஷன் ஆனேன் என்ன போச்சு, அவசியம் என்ன இருக்கு? எப்படி போச்சோ அப்படியே வந்துட்டோம், அதோட நல்லாவே வந்துருக்கீங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுறது, ஒண்ணு குறையறது, ஏதாவது தடைபடுறதுன்னா இதை விட சம்திங் ஸ்பெஷல் பகவான் என்னைக்குமே கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே ஏறிக்கையில உயர் கீழே இறங்கினது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, சத்தியமா நான் கீழே இறங்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. பாண்டவர்கள் 14 வருஷம் படாத பாடு பட்டான், ஆனா அதுக்கப்புறம் அவ வாழ்ந்த வாழ்க்கை நிஜமாவே இன்னி வரைக்கும் பேசிட்டு தானே இருக்கும். அத்தனை அழகா பகவானே கூட நின்னா இல்லையா? சோ பகவான் ஏதோ நன்மைக்கு தான் பண்ணிட்டு இருக்கான். ரைதாசர் ஆனந்தமா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடியவர், ஜோரா அழகா கிருஷ்ண பஜனை எல்லாம் நடக்கிறது. ரைதாசர் கிட்ட ஒரு குட்டி கிருஷ்ண மூர்த்தி உண்டு, கிருஷ்ண விக்கிரகம். அவருக்கு டெய்லி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அது ஒரு சுகம். நம்ம ஆசை ஒரு குட்டி கிச்சாவை வச்சுட்டு அவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி நம்ம என்ன தளிகை பண்றோமோ அதை அவனுக்கு நிவேதனம் பண்ணியது. உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ உப்பு ஜாஸ்தியோ, பாத்து மனுஷா என்ன வேணா சுவாமி ஒண்ணுமே சொல்ல முடியாது, எது கொடுத்தால் தெய்வேன்னு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. அதான பகவானுடைய ஸ்வரூபம். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, பகவானுக்கு நிவேதனம் மட்டும் யாரும் குத்தம் சொல்ல மாட்டா வச்சுக்கோங்க, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பகவானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு திருப்தி, ஏன்னா அவன் காரணம் கொண்டுதானே எல்லாம் கிடைக்கிறது. அப்ப நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது அவன் கற்பனம் பண்றது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. பகவான் கீதையில சொல்லலாம், ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளவுதான். பகவானுக்கு இதுதான் வேணும்னு டிமாண்ட் பண்றதே இல்லை எந்த இடத்துலயும், எந்த விஷயத்தையும் பகவான் டிமாண்ட் பண்றதே இல்லை. நீ என்ன கொடுக்குறியோ, நீ கொடுக்கற முறை தான் எனக்கு முக்கியம், நீ கொடுக்கற பொருள் முக்கியமே இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோன்றது முக்கியமே இல்லை, அந்த பாவம் பாவசுத்தி தானே. இந்த குழந்தை ஏதாவது சின்னதா பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கும் தா அப்படின்னு நம்ம கேட்போம், நமக்கு என்ன பிஸ்கெட் இல்லாமலா இருக்கு? அது குடுக்கறதா பாக்குறதுக்காக தான் மீட்டுவோம். அவருக்கு 2 பிஸ்கெட் இருக்கும், ஒன்னு முழுசா இருக்கும், ஒன்னு பாதி கடிச்சிருக்கும். இப்படி பாத்துட்டு பாதி கடிச்ச பிஸ்கெட்டை கொடுக்கும், அதுதான் ஜாலியா இருக்கும். அதுக்கு என்ன இது முழு பிஸ்கெட் வேணும், ஆனா அது கடிச்சிட்டு கொடுத்த பிஸ்கெட் தானே ருச்சி ஜாஸ்தி. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றான்னா, நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை ஸ்வீகரிக்கிறான். அதனாலே சபரி கொடுத்த பழத்தை அப்படி ரசிச்சு 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 அனுபவிக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. அழகா ஒரு கிரிதர கோபாலன் அந்த மூர்த்தி வச்சிருந்து டெய்லி பூஜை, அந்த பகவானுக்கு ஒரு அபிஷேகம் அலங்காரம். அது சனாதனமான தர்மம். நம்ம வாழ்க்கை ஆ காதால ஆரம்பிச்சதுலேருந்து பகவானோட தான் ஆரம்பிக்க வைக்கிறது. பகவஸ்மரணையோட காதல் இருந்தோட வேறவும் எடுத்துக்காத கொஞ்ச நேரம் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ ஆசையோட பண்ணுங்க. டென்ஷன் ஆகி 55 நிமிஷம் பண்றேன்னு சொல்லி ஆத்தருக்கு வரல டென்ஷன், பூஜையே பண்ண வேண்டாம் ஆக்கிடக்கூடாது. பல வீடுகளில் பார்த்தா ஏன் தான் பூஜை பண்றாங்க, மற்றவாளுக்கு தோணி போயிடுறது, ஐயோ பூஜை ஆரம்பிச்சுட்டா டென்ஷன் ஆயிடுறா. பூஜை ஆரம்பிச்சா சந்தோஷம், இன்னொன்னு உண்டு, அப்பாடா ஒரு மணி நேரம் சும்மா இருப்பார் பூஜை பண்றாரு, ரெண்டுமே இருக்கு. அப்ப இந்த பூஜைன்றது ஒரு அனுபவம், யூ ஆர் என்ஜாயிங் யுவர் காட், அவ்வளவுதான். நீங்க ஒரு குழந்தைய என்ஜாய் பண்ற மாதிரி, நீங்க ஒரு டிவியை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி, பகவான் என்ஜாய் பண்றது தான் பூஜை. இது மேண்டேட்டரி கம்பல்ஷன் இல்லை, இது வந்து ஆனந்தமா ரசிச்சு பகவான குளிப்பாடி அப்படி தொடச்சு விட்டு ஒரு அலங்காரம் பண்ணி அழகா பூவெல்லாம் போட்டு, இது அடுத்த வாழ்க்காக இல்லை, அடுத்த வாழை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இல்லை, அடுத்த வாழ் நம்மளை கொண்டாடுறதுக்காக இல்லை, அப்படி பண்ணா அது பூஜை இல்லை. நீங்க அனுபவிக்கணும், பண்ணிட்டு அப்பா ஆடா நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன் எனக்கு திருப்தி, அதானே வேணும். சாப்பிடுறது நம்ம வயிறு திருப்தி ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி மனசு நமக்கு திருப்தி ஆகும். அந்த மாதிரி அழக பகவானுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஜோரா ஒரு பஜனை நடக்க, குஞ்சலமா நீரா குத்தி, அது என்ன வேணா ஸ்திரீ குழந்தைகள் அழகுதான், ஆத்துல ஒரு ஸ்திரீ குழந்தை இருந்தாதான் அதுக்கு ஐஸ்வர்யமே. அது அழகா பட்டு பாவாடை எல்லாம் கட்டிட்டு, பட்டு சொக்கா போட்டு, காதல ஒரு ஜிமிக்கி எல்லாம் போட்டு, நெத்தியில ஒரு புத்தெல்லாம் வச்சுட்டு, தலையில நெத்தி சுட்டி போட்டு, என்ன வேணா சொல்லுங்களோ, இங்கே வரைக்கும் ஸ்திரீ குழந்தைகள் ட்ரெஸ்ஸே ஜாஸ்தி. ஆம்பளை குழந்தைங்க பார்த்தா ஒரு நாலு வச்சிருப்பான், திருப்பி திருப்பி ஜீன்ஸ் தான், அதையும் பாதி பாதி பீச்சு வேற விட்டு போயிருப்பாரு. அடுத்தது வேற ஸ்ரீ குழந்தைகள் எத்தனை அழகா இருக்கு, அந்த பட்டு பாவாடையை கட்டி நின்னா அது என்ன அழகா இருக்கு. அது குஞ்சலம் எல்லாம் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, பட்டு குஞ்சலம் எல்லாம் கட்டி விட்டுட்டோம்னா, அது அந்த கொலுக்கெல்லாம் வந்து கொலு வச்சிருக்கோம் வாங்கணும், நிஜமாவே அழகுதான். அது ஸ்திரீ குழந்தைகள் எப்பவுமே தாயார் தானே அழகு. ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதன் அழகா, ரங்கநாயகி அழகானா ரங்கநாயகி தான் அழகு. திருப்பதியில சீனிவாசன் டென்ஷனா, அலம்பேர் மங்கா தாயார் டென்ஷனா, சீனிவாசன் தான் டென்ஷன். இவர் ஜரகண்டி ஜரகண்டி கழிட்டே இருப்பாரு, தாயார ஈஸியா போய் பார்த்துடலாம். அவளை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரசன்னம் வந்து, அந்த மாதிரி குஞ்சலமா ஒரு மீரா குத்தி. அஞ்சு வயசு, இந்த அஞ்சு வயசு ரொம்ப முக்கியம். பாகவதத்துல பிரகலாதன் அஞ்சு வயசுல நரசிம்மரை பார்க்கிறான், துருவன் அஞ்சு வயசுல பகவானை பார்க்கிறான், மீராவுக்கும் அஞ்சு வயசுல, நாரதருக்கும் அஞ்சு வயசுலதான் சத்குரு கிடைக்கிறான். சோ இந்த அஞ்சு வயசுன்ற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் நம்மளுடைய வாழ்க்கையில. அந்த மாதிரி அஞ்சு வயசு குஞ்சு மீரா தேனேன்னு வந்து அதுவும் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆச்சரியமா பஜனையை பாக்குறது. எல்லாரும் நன்னா பாடுறா, எல்லாரும் பாடுறது கிட்ட, இது இப்படி ஆடுறது, முதல்ல இப்படி உட்காந்துக்கிறது, அப்புறம் பாவாடை எடுத்து இப்படி வாயில கடிக்கிறது, அப்புறம் எல்லாரும் இப்படி பாக்குறது. அது குழந்தையோட சேட்டைன்னு ஒண்ணு உண்டு, நீ அண்ணா பாக்கலாம், குழந்தை நிறைய சேட்டை பண்ணும், ஆனா கவனம் முழுக்க கரெக்டா அதுல இருக்கும். பெரியவா எங்களையேதான் பார்த்துட்டு இருப்பான், இது இங்கேயோ ஓடிக்கு. நிறைய நாங்க பார்த்துருக்கோம் குழந்தைகள்லாம் நிறைய சத்தங்கள்ல ஓடிந்து ஆடிந்து விளையாடிட்டு இருக்கும், கரெக்டா கவனம் கிளீனா இருக்கும். எங்க ஏன்னா அவளுக்கு தன் வாழ்க்கையை பத்தி முதல்ல கவலையோ பயமோ இல்லை, என்ன பாத்துக்கிறது எங்க அப்பா அம்மா இருக்கா, அவ்வளவுதான். அதனால மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஈஸியா பகவானை பிடிச்சுடுறா. இந்த குழந்தை பஜனையெல்லாம் கேட்டா மயங்கி போயிட்டா, பஜனையெல்லாம் முடிஞ்சது, பெரியவாள்லாம் விஸ்ராந்தி எடுத்துக்க போனா, இந்த குட்டி மீரா பார்த்தது, இந்த கிரிதர கோபாலன் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அந்த மூர்த்தி என்னமோ ரொம்ப அழகா இருக்கான், அதுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சுடுச்சு. அது சொல்ல முடியாது, எந்த சமயத்துல எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் யாராலையும் வர்ணிக்கவே முடியாது. இந்த குழந்தை பார்த்தது, எல்லாரும் போயிட்டா, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தா, சாப்பிட்டா, நீரா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அந்த பஜன் நடக்கிற இடத்துக்கு வந்தா, யாரும் இல்லை, கிரிதர கோபாலன் மட்டும் தேமேனு நின்றுட்டு இருக்கான், அழகா ஊதுவத்தி மனம் கமழ கமழ, திரிபங்கி ரூபத்துல ஒரு காலம் அடக்கிண்டு, இடுப்பு லேசா சாச்சிண்டு, கழுத்தை சாச்சிண்டு, கையில புல்லாங்குல வச்சிருந்து, சாட்சாத் மன்மத மன்மதமாக கஸ்தூரி திலகம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயம் கண்டேச முக்தாவளிம் பல பல பலன் இருக்கான். நெத்தில ஒரு கஸ்தூரி திலகம், காதல மக்கர குண்டலம், கைகள்ல புல்லாங்குழல், கழுத்துல கௌஸ்துப மணி, காலில் சலங்கை, இடுப்புல பீதாம்பரம், அழகான ஒரு உத்தியானம், ஜோர பல 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 அழகா இருக்கான். ஆச்சரியமா மீரா அப்படி போனா பக்கத்துல போய் பார்த்தா அந்த கிருஷ்ணனுடைய திருக்கண்கள் செங்கனிவாய் ரொம்ப அழகா இருக்கான். அப்படி பக்கத்துல போய் கிருஷ்ணா அப்படின்னு அப்படிதான் அந்த உரிமை தான் வேணும். சத்தியமா பகவான் கிட்ட பயப்படவே பயப்படாதீங்க, பயந்தேன்னா நீங்க அவனை எங்கேயோ வச்சிருக்க. ரொம்ப க்ளோஸ் சுக்ருத், உங்களுக்கு வெல் விஷர், ரொம்ப க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்டு. சுக்ரீவன் அப்படிதான் ராமனை ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும், பகவானா பார்க்கவே இல்லை, ஃப்ரெண்டு. ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப அற்புதமாக பேசுற ஃப்ரெண்டு. அதனாலதானே ஜோரா பிரம்மதேவர் சொல்றார், அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப பிரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். ரொம்ப அழகா சொல்றார் பிரம்மதேவர், சொல்றார் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான் அந்த கோப குழந்தைகள், மாட்டுக்கார பசங்க பரபிரம்மத்தை குத்திண்டு விளையாடுறாளாம், அடிச்சுட்டு விளையாடுறாளாம், போடா கிருஷ்ணா தோத்தாங்குடி கருப்பா கரிச்சாங்குஞ்சி கிருஷ்ண திட்டாளாம், எல்லாரும் சகசிரநாமம் சொல்லி உன கொண்டாடினா இந்த கோப குழந்தைகள்லாம் ஓங்கி ஒரு குத்து குடுத்தா நேற்ற கடலை உண்டிய கொண்டாடா, இவனு சும்மா கடலை உண்டிய பிடிக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்தா பிரம்மதேவர் பொறாமப்படாது, எங்களோட தான் அப்படி பெருமாள் விளையாட மாட்டேங்கிறாரு. எங்களோட தூரத்தை திருப்பாற்றல் கரையிலே நிக்க வச்சு அலுகிரகம் பண்றேன், போங்க 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 போங்க, ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டி, அவர் அங்க ஆரம்பிச்சார். பக்கத்தில் நெருங்கி விட மாட்டேங்கிறது. ஆனா அந்த பிருந்தாவனத்துல சாதாரண மாட்டுக்கார குழந்தைகள், அவளுக்கு ஸ்லோகம் தெரியல, ஸ்தோத்திரம் தெரியல, பெருசா சம்ஸ்கிருத பாண்டித்யம் தெரியல, அவளுக்கு நல்ல காலம் தெரியல, ராகு காலம் தெரியல, யமகண்டம் தெரியல, அஷ்டமி தெரியல, நவமி தெரியல, கிருஷ்ணன் மட்டும் நன்னா தெரிஞ்சது, நமக்கு மத்தெல்லாம் நன்னா தெரியுது. பகவான் அவனை என்ஜாய் பண்ண, அவனை ஹோல்ட் பண்ண, அதுக்கு மேல மத்த எல்லாம் ரெண்டாம் பட்சம். வீரா அந்த மாதிரி கிருஷ்ணா ஹை அப்படின்னா ஒரு கஷணம் பகவானோட கண்ணு சிமிக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. நிஜமாவே அந்த பக்தி இருந்தா அர்ச்சாவதார மூர்த்தி பேசுவான், சத்தியம் சந்தேகம் வேண்டாம். இன்னைக்கும் பாண்டவன் பேசிந்தானே இருக்கான், இன்னைக்கும் குருவாயூரப்பன் எத்தனை பேர்கிட்ட பிரத்யட்சமா பேசிட்டு இருக்கான். டே குருவாயூரப்பா அப்படின்னு குரு நம்ம கூட்டா, என்ன பாட்டி அப்படின்னு கேட்கிறான் இல்லையா குழந்தை. பகவான் யாருக்கு பக்தி இருக்கோ அவளுக்கு சுலபமா இருக்கான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் நம்ம சொல்ற பக்தி இருக்கா, ஜஸ்ட் லைக் பகவானை பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி பகவானை பார்க்கறது தான், அதெல்லாம் கஷ்டம். மத்த எல்லாமே கஷ்டம் உலகத்து. அழகா மீர ஹை கிருஷ்ணா அப்படின்னு கண்ணத்தி முன்ன, ஏய் நீ என்ன பார்த்து கண்ணடிச்சியாடா அப்படின்றா. ஒண்ணு பதில் சொல்லல, இப்படி பார்த்தா அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்தது. யாராவது திடீர்னு வந்துட்டானா, பக்தின்றது ஒன் டு ஒன் ப்ராசஸ், ரகசியம் யாருக்கு தெரியும். அவ்வளவுதான், நம்ம என்ஜாய் பண்றதோ நம்ம பகவான் கிட்ட பேசுறதோ யாருக்கும் தெரியப்படாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் போல, இது யாருக்கும் தெரியப்பட தெரிஞ்சா அதுக்கு ஒன் டு ஒன் கசியமா குச்சு 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 இல்லை, ஒருத்தருக்குமே தெரியப்படாது. ராத்திரி படுத்துட்டு பேசிட்டோம், நீங்க உண்டு கிருஷ்ணன் உண்டு, நான் நடுவில் யாருமே கிடையாது, மீடியேட்டரே கிடையாது. குரு வழி காட்டுறா அவ்வளவுதான், குரு இது இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற. நம்ம பாட்டுக்கு ஏகாந்தமா ஏகாந்தமா, இன்னைக்கு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ரகசியமா தனியா உட்காடா பொறுமையா சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஐட்டம், ஓகே நான் ஐஸ்கிரீம் நான் சொன்னேன், ஏதோ ஒரு ஐட்டம் எப்படி ரசிச்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அபாரான் காலை நீச்சிண்டு அபாரான் சாப்பிடுவோம், என்ன சுகமோ அது போல பகவத் அனுபவம் ஈஸி. அது நீரா பார்த்தா டக்குன்னு கிச்சா பயில தூக்கிட்டான், தூக்கிட வேண்டாமா பயல, கொள்ளை அடிச்சிட வேண்டாமா, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கோம். பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது சரி தப்பு மானம் அவமானம் இதெல்லாம் தூக்கின்னு அலையப்படாது. அதெல்லாம் அங்கங்க டஸ்ட்பின்ல போட்டு போயிட்டே இருக்கணும். குப்பை யாராவது கேரி பண்ணிட்டு போகலாம், கையில குப்பை இருந்தா முதல்ல டஸ்ட்பின் தானே தேடுவேன். அதே மாதிரிதான் மனசுல கவலை இருக்கா எங்க டஸ்ட்பின் கொண்டு போடுங்க, மனசுல கோபம் இருக்கா கொண்டு போட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணவே பண்ணாதுங்க. பக்தி பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும், கண்ட குப்பையும் எடுத்துட்டு போகவே கூடாது. எத்தனைக்கு எத்தனை லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், அதுல என்ன சொன்னாலும் 20 கிலோனா பார்த்து பார்த்து அளக்கிறேன்னு. அதே மாதிரி மனசையும் அளந்து அளந்து ரொம்ப தேவையானதை மட்டும் வச்சுட்டு அதை எல்லாம் தள்ளி விட்டுண்டே இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் இருக்கும்னு கேரண்டி இல்லை, இன்னும் எத்தனை வருஷம்னு தெரியாது, எத்தனை மாசம்னு தெரியாது. இதுல போய் எதுக்கு கஷ்டப்பட்டு மனசு அப்படி படாத பாடு படுத்திண்டு அவசியம் இல்லையே. அப்பாடா இப்ப வந்து எமதர்மராஜ் கூட அரை நான் ரெடி, நான் ஹாப்பியா இருக்கேன்னு கிளம்பணும். அரே நினைச்சு சந்தோஷமே அனுபவிக்கலாம்னு சொல்ல முடியுமா, அவர்கிட்ட சொன்னா கேட்பாரா, நம்ம சொல்ற கேட்கிறவரா அவர், நான் சந்தோஷமா இருக்கேன் எப்ப வேணா ரெடி. அந்த ஒரு மனசமாதானம் மீரா குழந்தை எடுத்துட்டா, கிருஷ்ணனை எடுத்துட்டா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டா, நீ அழகா இருக்கடா, என்ன ஸ்டைலா நிக்கிறடா, அதனால இடுப்பு அப்படி வளர்ச்சிக்கிறது, உனக்கு என்ன புல்லாங்குழலாம் பிடிக்குமோ, வேற வாத்தியம் வாசிக்க தெரியாதா, உனக்கேடா தலையில பொம்பளை மாதிரி ஒரு கொண்டை, அது என்னடா ஒரு மயில்பீடி, அது என்ன பொம்பளைகள் மாதிரி மூக்குல ஒரு புல்லாக்கு, காதல் உனக்கு எதுக்குடா கம்மல், இப்படி நான் முடியெல்லாம் தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருக்கா குழந்தை. பகவானோட விளையாடணும், ரசிக்கணும். ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாமே ரசனை தானே, எல்லாமே பாருங்க பகவானுடைய ரூப வர்ணனை தானே, சாந்தாகாரம் புஜக சயனம் எல்லாம் ரூப லாவண்யம் தான். அவர் படுத்திருக்க ஸ்டைல தானே, டிக்ளைனிங் பொசிஷன் தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே ஆழ்வார்கள் பாசுரங்களா இருக்கட்டும் எல்லாமே திரும்பி திரும்பி பாருங்க பகவானுடைய ரூப வர்ணனை. ஏன்னா நம்ம ரூபத்துல ரொம்ப மயங்கி போயிருக்கோம். ஆதிகாரியை பிடிக்கிறோம்னா ரூபத்தினால தானே, ஆதிகாரி பிடிக்கிறோம்னா ரூபத்தினால தானே, குழந்தைய கொஞ்சம்னா ரூபம் தானே, ஒரு ரோஜாப்பு பிடிக்கிறோம்னா ரூபம் தானே, ஒரு பேன்ஷன் எல்லாம் ரூபத்தை அடிப்படையா கொண்டுதான் நம்ம ஜீவிதமே ஓடிந்துச்சு. அதனாலதான் பகவானே சகுண பிரம்ம ரூபமா வந்தா ஈஸி, ரொம்ப ஈஸி, ஈஸியா டக்குன்னு மனசு லயப்பட்டுடும். அவ்வளவு அழகு குருவாயூரப்பனை பார்த்தா நன்னா இருக்கு அப்படின்னா நன்னா இருக்கான் இல்லையா, இப்படி காலம் போய் பாப்போம் அப்படின்னா அந்த ரூபம் அப்படி இழுக்கிறது இல்லையா சுவாமி. அதனால அந்த ரூபத்தை பார்த்து மயங்கின்னு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் பஜனை பண்ணலாம்னு வந்தா கிருஷ்ணனை காணல. தேடு தேடு தேடுனா கடைசியில மீரா கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சுட்டா. மீரா கிட்ட கேட்டார் ரைதாசர், ஏண்டி பொண்ணே உனக்கு இந்த கிச்சாவை பிடிச்சிருக்கோ அப்படின்னா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கே தந்துருகளா அப்படின்னுட்டான். அவர் ஆராதனை பண்ற மூர்த்தி, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணன். உடனே தூதாரா சொன்னார், அடி பொண்ணே அப்படிலாம் கேட்கப்படாதுன்னா. அவ சொன்ன தாத்தா தானே சொன்னா கிருஷ்ணனை யார் வேணா கேட்கலாம்னு அப்படின்னா. உடனே ரைதாசர் தாத்தார் ஆசீர்வாதம் பண்ணா, இனிமேல் இந்த கிச்சா உங்கடதான் இருப்பான். அவன் திருடன், அவனுக்கு ரொம்ப நாள் எத்தனை நாள் தான் இந்த ஜாடிக்காரனோட கிழவனோட இருக்கிறது. அவன் தாத்தா ஒரு கோபி கிடைச்சு விட்டான், இனிமேல் நான் கூப்பிட்டாலும் வரமாட்டான், வந்தாலும் நான் சொல்றத கேட்க மாட்டான். ஆனா கோபிகளுடைய பலம் ரொம்ப ஜாஸ்தி, கோபிகள் மாதிரி யாரால கிருஷ்ணனை இழுத்துட முடியும். அதனால அவனுக்கு இந்த கோபி பிடிச்சிருக்குன்னுட்டான். மீர அவர் தலையை குனிஞ்சு சிரிச்சது, நான் கோபியா அப்படின்னு தெரியல. அழகா குரு சொன்னார், நீ கோபி தாண்டி பொண்ணே அவ்வளவுதான். குரு வாக்கியம் சத்தியம். அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா சத்தியமா நடக்கும். பிரகல்லாதன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவன் பாகவதன் அப்படின்னான் நாரத மகர்ஷி, சத்தியமான பாகவதனா மாறிட்டான். இந்த குரு கிருப குரு வார்த்தை வீண் போகவே போகா. ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு கிரிதர கோபாலனுடைய பெயரெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணி இதையே ஜபிச்சுண்டு வான்னு சொல்லி அழகா அவகிட்டே அந்த கிருஷ்ணனை கொடுத்துட்டான். அவன் ஆனந்தமா வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவர் சொல்லிட்டார், நீ குளிக்கும்போது அவனை கொடுப்பாது, நீ சாப்பிடும்போது அவனை சாப்பிடவை, நீ தூங்கும்போது அவனையும் தூங்கு, எவ்வளவுதான். இந்த குழந்தைக்கு கடினமான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை, நீ சாப்பிடுமோ அவனுக்கு மம்மம் கொடு, அவ்வளவுதான். ஆனந்தமா அந்த மாதிரி அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். கிருஷ்ணனோட வளர்றான், கிருஷ்ணனோட பேசுறா, கிருஷ்ணனுக்கு பூசு பூசா ட்ரெஸ் வாங்குறா. இவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும்னு தாத்தா சொன்னார்னா கிருஷ்ணனுக்கு சொல்ல வாங்குங்க, ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்கா போட்டுக்கிறான். கிருஷ்ணன் கிட்ட காமிக்கிறா, கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கிரீன் போட்டுக்கலாமா ப்ளூ போட்டுக்கலாமா அப்படின்னு. உடனே அவளே எதோ சொல்லுவா, கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு ப்ளூ தான் நல்லா இருக்கும். கிருஷ்ணனுக்கு ப்ளூவை போட்டு விடுவா, பட்டு பீதாம்பரம் தாடிக்கு அழகா ப்ளூவை போட்டு விடுவான். இவனு உடனே ப்ளூ பவாடை கேட்பான், நானும் இவனு மேட்சிங் மேட்சிங், அவனோட தானே மேட்ச் ஆகணும். ஆண்டாள் மாதிரி மாலையை கழுத்துல போட்டுட்டு நான் கிருஷ்ணனுக்கு சரியா இருப்பேனான்னு பார்த்தா இல்லையா, அதானே வேணும். நம்ம எல்லாம் பக்தாளோட கம்பாரிசன் பண்ணணும், பகவானோட தான் வாழணும், மற்றவாளோட எதுக்கு கம்பேர் பண்ணணும், என்ன அவசியம் இருக்கு. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரொம்ப அழகா ஆச்சரியமா ராமானுஜரிடத்துல ஒரு 81 வாக்கியம் சொல்றா, 81 பக்தி விஷயத்தை சொல்லி அந்த மாதிரி நான் இல்லையே சுவாமின்னு கதறேன். கம்பாரிசன் அப்படி ஹையர் லெவல்ல பண்ணணும். நான் இன்னும் துருவன் மாதிரி பகவான பக்தி பண்ணலையே அப்படி கேட்கணும். நான் இன்னும் ஆண்டாள் மாதிரி ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு அந்த பாவம் தான் வரணும். மீற அழகா வளர்ந்துட்டு வரா, நிறைய கிருஷ்ணநாம ஜபிக்கிறா, உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும். ராத்திரி தூக்கத்தை கூட எழுந்து, கிருஷ்ணா எனக்கே எனக்கு தூக்கம் வரலடா, உனக்கு தூக்கம் வருதாடா அப்படின்னு பேசுறா. எதையோ பேசிட்டு இருக்கா, பகவத்கீதை பாகவதம் எல்லாம் சொல்லி கொடுக்கறா, எல்லாம் கத்துக்கிறா. அவள் உண்டு, அவளுடைய கிருஷ்ணன் உண்டு. மற்ற உலகம் அவளுக்கு தெரியல, உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு. ஆஹா, ரசிக்கும்படியா உலகத்துல என்ன இருக்கு, எதை பார்த்தாலும் ஜெகத் நித்யா. சங்கர் ரொம்ப அழகா சொல்லிட்டார், மித்யா அப்படின்னா இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காத்தால இருந்த மாதிரி இப்ப இல்லை, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லை. எனக்கே தெரியும் டிராபிக் 5 நிமிஷம் இப்படி காலியா இருக்கு, அப்புறம் மாதிரி ஒரே டிராபிக்கா இருக்கு அப்படின்னு. ஆனா 5 நிமிஷம் தானே கால்குலேட் பண்ணி கிளம்புறோம் ஆஃபீஸ்க்கோ வெள்ளியோ, ஐயோ 5 நிமிஷம் கைசாச்சும் அவ்வளவு ஆஃபீஸும் வந்துருவா, எல்லாம் டிராபிக் ஆயிடும். அப்ப மாறிண்டே இருக்கு. அதனால ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத் பாதம். மீரா பாட்டுக்கு தான் உண்டு, தன்னுடைய கிருஷ்ணன் உண்டு, நன்னா பெரியவள் ஆயிட்டா, அழகானா அழகா இருக்கா. ஏன்னா மனசுல விகல்பம் இல்லை, மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் இல்லை. பியூட்டி சீக்ரெட் இதுதான், மனசு எத்தனைக்கு எத்தனை சுகமா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அழகா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லணும் இல்லையா, அகத்துல கிருஷ்ணன் தான், முகம் அழகா தானே இருக்கு, கேரண்டி அன்னோடு. அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கா, நன்னா கவிதை எல்லாம் பாடுறா, ஜோரா டான்ஸ் ஆடுறா, ரஜபுத்திர ஸ்திரீ நல்ல வீரத்தோட இருக்கா, காம்பீரியமா இருக்கா, நன்னா பாட்டு பாடுறா. அவள் உண்டு, அவளுடைய கண்ணன் உண்டு, மனசு முழுக்க கிருஷ்ணன். நன்னா அலங்காரம் பண்ணிக்கிறா, நன்னா அலங்காரம் பண்ணிக்கணும். ஆனா பகவான நினைச்சுண்டு கோபிகள்லாம் அவள் அழகா அலங்காரம் பண்ணிப்பாளாம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கோபிகள் அலங்காரம் பண்ணி படுத்துக்கிறாளாம். பாட்டி கேட்கிறாளா, என்னடி ராத்திரி படுக்க முன்னாடி அலங்காரம் வேண்டி கிடக்கு, இல்ல திடீர்னு கிருஷ்ணன் டான்ஸ் ஆட கூப்பிட்டா போகணும் ஒண்ணும், அவ போய் தலை முடியல மாறின்னு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாள். கிருஷ்ணனுக்காக அலங்காரம் பண்ணணும், ஆனா பகவானுக்காக. பகவான் ரசிக்கிறதுக்கு தானே, இந்த சரீரத்தை சிருஷ்டிச்சது பகவான், இந்த சரீரத்தை அனுபவிக்க வேண்டியதும் பகவான். இந்த சரீரம் நிச்சயமா ஒரு நாள் இல்லாம போக போறது கேரண்டி, அத்தனை பேருக்குமே தெரியும். சரீரத்துக்குள்ள நாம் இருக்கோமே ஒழிய ஆனா சரீரம் பர்மனன்ட் கிடையாது. ஆனா இந்த சரீரத்தை சுவாமி அனுபவிச்சு விட்டான்னா அதுக்கு மேல இந்த சரீரத்தினால என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் சொல்லுங்க. தி அல்டிமேட் அப்படின்னா பகவத் அனுபவம் இந்த சரீரத்தினால, அதானே வசதி. அவ்வளவு அழகா இருக்கா, நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறான், தூதாரா பார்த்தா குழந்தை பெரியவள் ஆயிட்டா, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, தனக்கு ஒரு கடமை முடிஞ்சது, ஒரு பெரிய பொறுப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட ஒரு நாள் சொன்ன, அடி பொண்ணே உனக்கு கல்யாணம் பண்ணணும்டி அப்படின்னா, அட போதாத்தா கல்யாணம் ஆனவாள் போய் திருப்பி யாரா கல்யாணம் பண்ணுவாளா அப்படின்னு எடுத்து குழந்தை தூதாரோ பயந்தே போயிட்டாரு, மெடி வளர்றா அப்படின்னா, நான் தான் கிச்சாவை என்னைக்கோ கல்யாணம் பண்ணிட்டேன், அப்பா அட மூச்சு விட்ட, அப்பா அடா இப்படிலாம் வளராதடி பொண்ணே, நாளைக்கு யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, மீரா சொன்ன யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், மாநிலக்கென்று பேச்சுப்படி வாழகில்லை. ஆண்டா சொல்லா இல்லையா, மனுஷாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு என்ன அவசியம் இருக்கு, என் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணி போயிட்டாள். தூதாரா அப்பப்ப சொல்லிட்டே இருந்தா, பொண்ணே கல்யாணம் பண்ணி வைக்கணும்டி, எனக்கும் வயசாகிறது, உனக்கும் வயசாகிறது, நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு பக்தி பண்ணலாண்டி எல்லாம் சொன்னார். அதே சந்தர்ப்பத்துல கும்பாஜி மகாராணா மீராவுடைய அழகு அவளுடைய கலைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தானே தூதாராவிடத்துல எனக்கு மீராவனும் கல்யாணம் பண்ணி தாங்கோன்னு கேட்டுட்டான். ராஜா வேற ஒன்னும் சொல்ல முடியல, நல்லவன் சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துட்டார் தூதாரா. ஏற்கனவே அவனுக்கு மனைவிகள் உண்டு, இருந்தாலும் மீராவை கல்யாணம் பண்ணிட்டான், பக்தியில ஆனந்தமா திளைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீராவை கேட்டான். கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தூதாரா. மீராவுக்கு விஷயம் தெரிஞ்சது, துடிக்கிறா, நடுங்கறா, பயப்படுறா. ஏன்னா அவபாட்டு மத்த சாதாரணமா இருந்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அவளுக்கு அது எதுவுமே இல்லை. அவ பாட்டுக்கு கிருஷ்ண கோபியா பிருந்தாவனத்துல இருக்க அந்த பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த உலகாயத விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு பழக்கமே கிடையாது. திடீர்னு வந்து உனக்கு கல்யாணம் டி, கும்பாஜி மகாராணாவோட கல்யாணம், இந்த தேதியில கல்யாணம்னு உடனே மீரா பயப்படுறா, நடுங்கறா, புலம்பரா, அழறா, கிருஷ்ணன் கிட்ட கெஞ்சரா, ஏண்டா கிருஷ்ணா எனக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, எனக்கு கல்யாணம் வேண்டாமே, உலகத்தை எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு போறேனே, நான் கல்யாணம் பண்ணிக்காதனால யாருக்கு என்ன நஷ்டம் வந்துட போறது, உனக்கு என்னுடைய பக்தியில நம்பிக்கை இல்லையா, நான் ஒழுங்கா இருப்பேன்னு உனக்கு தோணலையா, என்னை கொண்டு சம்சார சாகரத்தை தள்ளுறியோ, ஏன்னா அவளுக்கு இந்த சிந்தனையே இல்லை. அதனால மீரா நடுங்கறா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. கல்யாண நாள் பக்கத்துல வேற வந்துடுத்து, பந்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கா, அவாவா கேலி கிண்டல்லாம் பண்றான். ஆமா எத்தனை நாள் தான் கிருஷ்ணனை கட்டிட்டு அழ போற, நாங்களும் பாக்கிறோம், கல்யாணம் ஆயாச்சுன்னா கிருஷ்ணனா யாருன்னு நீ கேப்பா அப்படின்லாம் கிண்டல் பண்றா. இதெல்லாம் கேட்டு மீராவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, ஒரு காலம் நான் கண்ணனை விட்டுடு வேணும், உலகத்துல அவனுக்காக எதை வேணா இழக்கலாம், எதுக்காக அவனை இழந்துடக்கூடாது, அதுதானே முக்கியம், எங்கேயாவது இழந்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுத்து மீராவுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணன் கிட்ட பிரார்த்திச்சுட்டே இருக்கா. கண்ணன் இவ கூப்பிடும் போதெல்லாம் வந்து காட்சி கொடுத்து பேசுவான், அப்பப்ப ஏதாவது சமிக்க கண்ணும் பண்ணுவான், இப்ப ஒண்ணுமே வரமாட்டேங்கிறான், இன்னும் பயம் ஜாஸ்தியா போயிடுது. ஒரு நாள் மீரா பார்த்தா இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்னும் சரிபட்டு வராதுன்னு சொல்லி கிருஷ்ணனுடைய கழுத்துல இருக்கிற ஒரு வைர மாலையில ஒரு வைரத்தை எடுத்தா பிடிச்சு பால்ல போட்டு குடிச்சுட்டான். ஆத்மஹத்யா, தற்கொலை பண்ணிக்கவே பிராது. ஆனா என்னமோ அவளுக்கு அன்னைக்கு ஒரு பயம் வந்துடுத்து, அந்த காரியத்தை பண்ணிட்டா மீரா, பண்ணிட்டா கீழே விழுந்துட்டா, கீழே விழுந்தா ஆனா அழகா ஒரு பிருந்தாவன காட்சி அவளுக்கு கிடைச்சிடுத்து. பிருந்தாவனம் துளசீவனம், துளசி காணனம் யத்ர யத்ர பத்மவனானி ச வசந்தி வைஷ்ணவோ யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்க துளசி இருக்காளோ, எங்க தாமரை இருக்கோ, எங்க பகவத் பாகவதர்கள் இருக்காளோ, அந்த இடத்துல நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. பிருந்தாவனம் அப்படிப்பட்ட ஒரு இடம், அழகா ஒரு பிருந்தாவனம், அங்க ஒரு கதம்ப விரக்ஷம், அது கீழே கிருஷ்ணன் ஜோரா புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கா. மீரா ஓடுறா, கண்ணனுடைய திருவடிய கட்டிண்டா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கதறினா. பகவான் கண்டுக்கவே இல்லை, எங்கேயோ இப்படி பார்த்துட்டு இருக்கான். மீரா கேட்டா, என்னடா கிருஷ்ணா என் மேல கோபமா, நான் ஏதானும் தப்பு பண்ணிட்டேனா, உன் மனசுக்கு கோபம் வரும்படியா ஏதானும் பண்ணிட்டேனா அப்படின்னு பதறினா. பகவான் இப்படி மேல பார்த்தான், என் சொத்தா இருந்தா தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுமோ அப்படின்னு, என் சொத்தா இருந்தா நான் எங்க வைக்கணும், அங்க இருக்க வேண்டியது தானே, நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்கு, வாசிக்கணும், எங்க வச்சு அங்கதானே இருக்கும், நான் இங்க இருக்க மாட்டேன்னு அதை சொல்லித்தான், என் சொத்து இல்லை இல்லையா, பகவான் சொன்னா நீ என் சொத்து தானே, அப்ப என் சொத்தை எங்க வைக்கணும் எனக்கு தெரியாதா? இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா பகவான் தன்னுடைய சொத்தா பாவிச்சுதானே உங்களை கொண்டு நீங்க வச்சிருக்கான். உங்களுடைய முயற்சி உங்களுடைய நிறைய நீங்க நினைக்கலாம், ஆனா பகவ சங்கல்பம் இல்லாம நடந்துருமா? எத்தனையோ பேர் முயற்சி பண்ற எல்லாருக்கும் வந்துட முடியறதா? எத்தனையோ பேர் இங்கேயே இருக்க நினைக்கிறா எல்லாராலும் இருக்க முடியறதா? அப்ப பகவான் யார எந்த இடத்துல எங்க எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். பகவான் சொல்றான் நீ என் சொத்து, நீ எங்க இருக்கணும்னு நாளமா தீர்மானிக்கணும். நீ எப்படி தீர்மானிச்ச, அதுவும் இது என்னுடைய சரீரம், நான் கொடுத்த வாழ்க்கை, இது எப்படி நான் இல்லமா தீர்மானிக்கணும், நீ எப்படி தீர்மானம் பண்ணா, அவ்வளவு என்ன உனக்கு ஒரு சுதந்திரம்? நமக்கு சுதந்திரமே கிடையாது. சுதந்திரம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், சுதந்திரம் கிடையாது. பரமாத்மா இஷ்டம் அவ்வளவுதான். மார்ஜார நியாயம்னு பேரு, பூனைக்குட்டி நியாயம்னு பேரு. இந்த பூனைக்குட்டி எங்க இருக்கணும்னு அது முடிவு பண்ணாது, அம்மாதான் முடிவு பண்ணும். திடீர்னு பார்த்தா மொட்டமாடியில வைக்கும், திடீர்னு பார்த்தா குப்பை தொட்டியில வைக்கும், திடீர்னு பார்த்தா டப்பாக்குள்ள வைக்கும், திடீர்னு பார்த்தா கட்டில் கீழே கொண்டு வைக்கும். எந்த இடத்துல இந்த பூனைக்குட்டி இருந்தா நல்லதோ அந்த இடத்துல கொண்டு வைக்கும். அதனால பெரியவா சொல்றான் பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. பெருமாளுக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு எப்படி வைக்கணுமோ அந்த இடத்துல நன்னா வச்சு பாதுகாப்பான். 10 மாசம் கர்ப்பத்துல இருக்கும்போது அவர் தானே காப்பாத்தினார், வெளியில வந்தவர்கள் காப்பாத்தினார் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்துல ஸ்கூல்ல கொஞ்ச நாள் வச்சா, காலேஜ்ல வச்சா, ஒவ்வொரு இடத்துல வச்சு 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 இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு தானே வர. அப்ப சுவாமிக்கு தெரியும், பகவான் சொன்னா என் இஷ்டப்படி இருக்க வேண்டாமோ நீ அப்படின்னா, நீரா கைய கூப்பிண்டா, சரி உன் இஷ்டம் என்ன சொல்லுப்பா, நீ ராணாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டான் கண்ணன் சொல்றான். நீரா பார்த்தா சரி கிருஷ்ணா உனக்கு இதுதான் சந்தோஷம்னா பண்ற, அவ்வளவுதான் உனக்கு தெரியுமே, உனக்கு தெரியுமே. நமக்கு எல்லாம் தோணும் என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு என்னத்த வாழ்ந்து என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பல சந்தர்ப்பமே அப்படி தோணிடும். பகவானுக்கு தெரியாம நமக்கு நடக்கிறது, அது நல்லதோ கெட்டதோ பகவானுக்கு அன்னைக்கே தெரியும். பகவான் தெரிஞ்சுதான் எல்லாமே நடத்திட்டு வரா. அதனால மீரா சொன்ன சரி கிருஷ்ணா, ஆனா நீ மட்டும் என்ன விட்டுடாது. உடனே பகவான் இருக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான், உன்னை எப்படி நான் விடுவேன், உன்னை விட்டா எனக்கு என்ன சுகம் இருக்கு? பக்தால விட்டா சொன்ன பகவானுக்கு சுகம் இல்லை. எந்த காலத்தை கொண்டும் எந்த காரணத்தினாலும் பகவான் நம்மளை கைவிட மாட்டான். அதனாலதான் அச்சுதன்னு பேரு. தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் பெயர். மீரா கல்யாணத்துக்கு ஒத்துந்துருக்கா, வைரம் வேலை செய்யல. ஏன்னா கிருஷ்ண பலம் எல்லாத்த காட்டிலும் பெருசு, பிராரப்தத்தை காட்டிலும் கிருஷ்ண கிருப பெருசு. என்ன ஞாபகம், உங்க ஜாதகத்தை காட்டிலும் கிருஷ்ண கிருப பெருசு. உங்க நட்சத்திரம், உங்க ராசி, ஏழரை நாட்டு சனி, எல்லா பெயர்ச்சி எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ண கிருப பெருசு பெருசு பெருசு. அதுக்கு கீழே எல்லாமே வரும், அந்த கிருபை இருக்கு, அது போதும். அதுக்கு மேல வேற எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீரா கல்யாணத்துக்கு ஒத்துனுட்டா, அழகா கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிற சமயத்துல கூட மடியில கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் தான் அப்படின்னு சொல்லி மடியில வச்சுண்டு எல்லாரும் கிண்டல் பண்றா, பரிகாசம் பண்றா. மீரா கவலையே படல, கிருஷ்ணன் சொல்லிட்டான், கிருஷ்ணன் இஷ்டம் அவ்வளவுதான். மனசுல எதுவா இருந்தாலும் இது கிருஷ்ணன் இஷ்டம். ரமண மகரிஷி அப்படிதான் பண்ற, திருவண்ணாமலை போயிட்டு முதல் தடவை போயிட்டு அருணாச்சலேஸ்வரரை சேவிச்சுட்டு இனி உன் இஷ்டம் என் இஷ்டம். அழகான வார்த்தை, காத்தால எழுந்துக்கும் பொழுதே இன்னைக்கு உன் இஷ்டம் என் இஷ்டம் தான் சொல்லிடும் போல, அவ்வளவு அழகா இருக்கும். எது நடக்கிறதோ அவன் செயல்னு நன்னா புரியும், இது ஏன் நடக்கல அதுவும் புரியும். அப்ப உன் இஷ்டம் என் இஷ்டம்னு பொழுது நம்ம நினைச்சது நடக்கலன்னா கூட பெரிய பாதிப்பு இருக்காது. சரி கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு, இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடந்துட்டு போட்டோம். சில விஷயங்கள் நடக்காம இருந்ததே நம்ம வாழ்க்கையில நல்லதா இருந்திருக்கு. பல விஷயங்கள் இது நடக்கணும் நடக்கணும் ஒத்த காலம் நின்னுருக்கும், நடந்திருக்கவே நடந்திருக்க, கடைசியில டயர்டா நம்மளே விட்டுருப்போம். அதை விட்டதுனாலே இன்னைக்கு உருப்படியா இருக்கும். ஒருவேளை அது கிடைச்சிருந்தா, அது எதுவோ, அது எதுவோன்னு கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருப்போமான்னு கேரண்டி இல்லை. சோ உன் இஷ்டம் என் இஷ்டம், டெய்லியே ராத்திரி படுத்துக்கும் போது கிருஷ்ணா உன் இஷ்டம் பா, அதான் என் இஷ்டம் எனக்குன்னு தனியா ஒரு யோசனையே வேண்டாம். ஏன்னா தி பெஸ்ட் தானே சுவாமி கொடுக்க போறா, கெடுதல் கொடுக்க மாட்டாரே. ஒரு அம்மா போய் தன் குழந்தைக்கு கஷ்டத்தை கொடுப்பாளா, அசிங்கத்தை கொடுப்பாளா, கேவலத்தை கொடுப்பாளா? மாட்டா இல்லையா? பகவான் அப்படித்தான், அதை விட பெற்றதாயினும் அப்படின்ற மாதிரி பெருசா யோசிப்பான். அழகா மீரா கல்யாணம் பண்ணிண்டாச்சு, நேர சித்தோடு போயாச்சு, அரண்மனைக்கு போயாச்சு. எல்லாரும் மீராவை பாக்குறா, யாருக்கிட்டையும் பெருசா சிரிச்சு பேச மாட்டேங்கிறா. அவளுடைய அந்தப்புறத்துல கொண்டு அவளை விட்டா, இப்படி பார்த்தா தான் வச்சிருக்க கிருஷ்ணனை எங்க வைக்கணும்னு பார்த்தா, அழகா ஒரு இடம் பார்த்தா, கிருஷ்ணனை வச்சா, தன்னுடைய தம்பூராவை எடுத்துண்டா, சப்ளாகத்தை எடுத்துண்டா, அவ பாட்டுக்கு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். கல்யாணம் பண்ணி இப்படி வந்து யாரா பண்ணா, அவ்வளவுதான் வீடு என்ன ஆகும் தெரியும். அவாடி ஜாலியா பஜனை பண்ண ஆரம்பிச்சு வந்துட்டான் ஆத்தனா. என்னது இது, இதெல்லாம் பண்ணப்படாது, உங்க ஆத்தன் நீங்க எப்படி வேணா இருக்கலாம், இங்க இப்படிதான் இருக்கணும், நியமங்கள்லாம் இருக்கு, பரவாயில்ல புதுசா வந்திருக்க இல்லையா அப்படின்னா. மீரா பார்த்தா சரி கிருஷ்ணா ஆரம்பத்தே தடம் வந்துடுத்து, அப்ப இனிமேல் அப்படி தாம்பூரா வச்சுட்டு சப்ளா கட்டி வச்சு பஜனை பண்ண முடியாது. சரி அப்ப கிருஷ்ணன் இனிமேல் என்ன மனசுக்குள்ள பஜனை பண்ண சொல்றான். அடுத்த ஐடியாதான் ஏதோ ஒன்று தடப்படுறதுன்னா அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு பகவான் நம்மளை ஐசிட்டு போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. நம்ம என்ன நினைக்கிற ஐயோ தடம் வந்து கொடுத்து அவ்வளவுதான், ஃபங்காய் உட்காரவே கூடாது. இதுக்கு அடுத்த லெவலுக்கு ஐசிட்டு போறான் பகவான். நம்ம அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து ஆறாம் கிளாஸ் போவோம், ஆ பாஸ் ஆயிட்டு ஜாலியா தான் இருக்கும். முதல் நாள் போனா ரொம்ப நல்லா இருக்கும், ரெண்டாவது நாள் அப்படியே அழுகழியா வரும், நான் திருப்பி அஞ்சாம் கிளாஸ்க்கே போயிடுறேன் அப்படின்னு. நமக்கு எப்படி இந்த குண்டு செட்டில் குதிரை விட்டு ரொம்ப பிடிக்கும். முன்னேற்றம்ன்றது வாய் வார்த்தையா அடுத்தவா சொல்லும் போதுலாம் நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா உட்காரும் போது அடி வைத்த கலக்கும். நான் திருப்பி எனக்கு அந்த கிளாஸ் டீச்சர் தான் பிடிச்சிருக்கு, நான் அஞ்சாம் கிளாஸ்க்கே போறேன் அப்படின்னு. ஆனா பகவானே போர்ஸ் பண்ணி தான் ஆறாம் கிளாஸ் அனுப்பியிருக்கான். அந்த மாதிரி ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதுக்கு அடுத்த லெவல்ல சுவாமி நம்ம ஐசிண்டு போறாருன்னு புரிஞ்சுக்கணும். மீரா பார்த்தா சரி கிருஷ்ணா இதுவும் நன்மை கே, இதுவும் கடந்து போகும். பார்த்தா சரி தம்பூரா சப்ளா கட்டையெல்லாம் ஓரத்தை எடுத்து வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துல கும்பாஜி மகாராணா வந்தா, மீரா எல்லாம் சௌக்கியமா இருக்கா, எல்லாம் சௌகரியமா இருக்கா, உனக்கு ஏதான குறை இருக்கா சொல்லு. மீரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பகவானோட கிருப்பையில நன்னா இருக்கேன், கிருஷ்ணன் என்ன நன்னா வச்சிருக்கான் அப்படின்னு. ஒரு ஆதிகாட்டு அப்படி சொன்னா கோவம் வரத்தான் செய்யும், லோக பிரசித்தம். ஆதிகாடு மட்டும் கொண்டாடி எவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் அவ ஏதான குறை சொல்லிட்டே இருப்பா, ஆனா இவ ஏதான வாங்கி கொடுத்தா நன்னா இருக்கா பிடிச்சிருக்கா சரியா இருக்கா, ஒரு 50,000 கேட்டுட்டே இருப்பா. இது புருஷாவளுடைய சுபாவம், மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆதிகாலத்தோடய மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. கும்பராணா பார்த்தா சரி போக போக என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்சான். அப்புறம் மீரா கிட்ட கேட்டான், நீ என்ன பஜனை எல்லாம் பண்ணலையா, உன் பஜனை எல்லாம் கேட்கதானே நான் கல்யாணம் பண்ணிண்டு அப்படின்னா. மீரா கண்கள்ல ஆனந்தம் அழிஞ்சது, கிருஷ்ணா கூட இருக்கேடா, ஏதோ நல்லதுக்கு இருக்கு. பார்த்தா நான் பஜனை பண்ணலாமா, நன்னா பண்ணு, யாராவது பஜனை பண்ண வேண்டாம்னு சொன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னா. ஆத்தனார் சொன்னான்னு சொல்ல முடியுமா, ஒன்னும் சொல்லல, இல்ல எனக்கே சந்தேகம் பாடு அப்படின்னா. அழகா உக்காந்துண்டா மீரா சப்ளா கட்டையை வச்சுண்டு தம்பூரா வச்சுண்டு ஜோரா மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரின்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜெய் போலோ கிரிதர கோபால் கீ ஜெய். ஊதா அங்கேருந்து ஓடி வந்த அவதான் நாத்தனார், ஓடி வந்த நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னு வந்தா. ராணா உட்காந்து பாட்டு கேட்டு இருக்கான், உடனே எவ்வளவு பக்கத்துல உட்காந்து, அண்ணா பாடுறா இல்லையா பாட்டு, எப்படி பாடுற மனசே உருகிறது அப்படின்னு. மீரா அப்படி பார்த்தாவோ இப்படிலாம் கூட ஆள் இருப்பாள், அவளுக்கு தெரியாது பாவம், அவளுக்கு இந்த லௌகீகமா இந்த ஹிப்போக்ரசியே தெரியாம வளர்ந்தவள், ஓ இப்படிலாம் கூட இருப்பாள், முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி, தி ஜிஹ்வேன்னு பேரு, ரெட்டநாக்குன்னு பேர் இருக்கு, சரியா பாம்பு மாதிரின்னு அர்த்தம், பாம்பு மட்டும்தான் ரெட்டநாக்கு, முன்னாடி ஒன்று பேசுறா பின்னாடி ஒன்று பேசுறான்னா அவளுக்கு தி ஜிஹ்வே பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். உலகத்தில் நிறைய பேர் உண்டு, நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அவளை பார்த்து பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ அவசியமே இல்லை, இவர்களுடைய சுவாவம் இவ்வளவுதான், அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல அவளை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அவளை பத்தி இஷ்டத்துக்கு அடுத்தாயிடும் அவன் தெரியுமா அப்படின்னு பேசினா பெரிய தப்பது. இல்ல இதுக்கு அப்படி அவசியம் இல்லையே, யார் வேணா எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோமே, ஆரஞ்சு பழம் மாதிரி ஆப்பிள் இருக்காது, ஆப்பிள் மாதிரி வாழைப்பழம் இருக்காது, நீங்க வந்து ஆப்பிள் வாழைப்பழம் மாதிரி இருக்கணும்னு நீங்க முட்டாள் அவ்வளவு. ஆப்பிள் ஆப்பிளா இருந்ததான் நல்லா இருக்கு, ஆப்பிள் வாழைப்பழம் மாதிரி இது கோலம்லாம் குடிக்கிற மாதிரி இருந்து பழ குழந்தை இருந்தாச்சு, ஆப்பிள் சரியில்லைன்னு. அதுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு, நீங்க எதையுமே ரெக்டிஃபை பண்றதுக்கோ ரிப்பேர் பண்றதுக்கோ சரி பண்றதுக்கோ வரல, உங்களை ரெக்டிஃபை பண்ணிட்டு மேல போறது மட்டும்தான் வந்திருக்கும். வேற எதையுமே ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம யாரும் ராமானுஜாச்சாரியா இல்ல, ஆதிசங்கர பகவத் பாதர் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு இல்லை, நல்லா மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. சிம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் அவ்வளவுதான், நம்ம நம்மளை சரி பண்ணிட்டு மேல ஏற வழியை மட்டும்தான் பார்க்கணும், மத்ததெல்லாம் சுவாமியோட வேலை, அவர் பார்த்துப்பார். சோ யார் என்ன கேரக்டர்னு பார்த்து பழகிக்கணவே ஒழிய அதுக்கு மேல அது மனசுல ஏற்றிண்டு எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தாலே பிடிக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம், அஞ்சு பேர்ட்ட சொன்ன அவளுக்கு தெரியுமா அப்படின்னு யாரா கேட்டாளா. அந்த டைம்ல ஒரு அஞ்சு கிருஷ்ணா சொன்னா ஜென்மாவா நல்ல வழிக்கு போகும், இவாளை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த 10 நிமிஷத்துல உசுறு போயிட்டு வச்சுக்கோங்களேன். பகவான் கீதையில சொல்ல, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌண்டேய சதா தத்பாவ பாவித. இறக்கும் பொழுது எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள். இவா இம்சதான் தாங்க முடியலையோன்னு இவால வேற நினைச்சிட்டு உசுறு போக திரும்பி அடுத்த ஜென்மா இவா கிட்டயே வந்து முன்னாடியா தூரத்துல அவளை பார்த்து பக்கத்துலயே போயிடும். நம்ம தானே ஆசைப்பட்டோம். ரொம்ப ஜாகிரத, நம்ம நேரங்கள் எல்லாம் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அடுத்தவாளை பத்தி ஒண்ணுமே சொல்லாதேன்றார் சைத்தன்ய மகாபிரபு. சொல்றார், யார் வேணா எப்படி வேணா இருந்து போட்டோம், நீ கிரிட்டிசைஸ் பண்ணாதே. உன் வேலை நாமஜபம் பண்றது மட்டும்தான். நீ நாமஜபம் பண்ணு, நீ பகவான் அனுபவி, அது மட்டும்தான் உன் வேலை. இப்ப ஹோட்டல் போற, இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுற, ஒவ்வொரு டேபிளா போய் பார்த்து என்ன சாப்பிடுறது இது நல்லா இருக்குமா அப்படின்னா உங்களை வெளில அனுப்பிச்சுடுவேன். ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அவ்வளவுதான். சரி, அவர் அவர் எல்லை உண்டு, பகவான் கிட்ட மட்டும்தான் நீ எல்லையை கடந்து போகலாம். அது எல்லா விஷயத்திலையும் இது எனக்கு எதுக்கு, இது எனக்கு அனாவசியம். அப்படி பண்ணிட்டதுனால 99% டென்ஷன் விட்டு போயிடும். இல்லாட்டி நீங்க பாடு யாரோ கிரிட்டிசைஸ் பண்ண, நீ யாரு கிட்டிசைஸ் அவளுக்கு இவா வேண்டப்பட்டவாளா இருக்க, இவா போய் அவா கிட்ட சொல்ல, அவா இன்னொரு பக்கமா வந்து இதுக்கு ஒரு சண்டை வந்து இதுக்கு ஒரு டென்ஷன் ஆகி வீட்டுல பிரச்சனை ஆகி வேண்டாம் விட்டுருவோமே. எதுக்கு, சாதாரண நம்ம வாழ்க்கை, ஈஸியான சுகம் நம்ம வாழ்க்கை. மிருகங்கள் எல்லாம் தன் வாழ்க்கை மட்டும் தானே பாக்குறது. அதான் இது செல்ஃபிஷ்னஸ் அர்த்தம் இல்லை. தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காது, அவ்வளவுதான். உங்க வேலையை பார்த்து நீங்க பண்ணிட்டே இருந்தா பிரச்சனையே கிடையாது, அதுதான் சுகம். நீரா ஒண்ணுமே சொல்ல, சரி ஊதா இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. அழகா பக்தி பண்றா, நாமஜபம் பண்றா, மத்த ராணிகள்லாம் வந்தா எல்லாருக்கும் மீரா அவ பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் மீரா கிட்ட கேட்கிறா எப்படி இவர் சந்தோஷமா இருக்கேன்னு. அவர் சொன்ன சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல், கிருஷ்ணன் தான் கூட இருந்துட்டே இருக்கானே, கிருஷ்ணன் கூட இருக்கானா, ஏதோ கோவில்ல இருக்கா சேவிக்கணும், இல்ல இல்ல கூட தான் இருக்கான். எப்படி உணர்றது, மீரா சொன்னா கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்க தெரியும்னுட்டான். உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, என் குருநாதர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா சரி, அவளும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சதா ஒரு பக்கம், மற்றவாள்லாம் கிருஷ்ண பக்தியில வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மீராவுக்கு அகைன்ஸ்டா ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஊதா, அப்புறம் ராணாவுடைய தம்பி ஜெயமல், இவாளுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கல. ரஜபுத்திர ஸ்திரீ இதெல்லாம் பண்ணப்படாது, பாட்டு பாடப்படாது, டான்ஸ் ஆடப்படாது. எப்ப பார்த்தாலும் ஒரு சப்ளா கட்டையை வச்சுட்டு ஒரு தம்பூரா வச்சுட்டு அர்த்தராத்திரி 8 மணிக்கெல்லாம் உட்காந்து பாடிட்டு இருக்கா, 10 மணி அர்த்தராத்திரி 8 மணின்றவா. அந்த மாதிரிலாம் அவா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. ராணா மீராவுக்கு சப்போர்ட்டா இருக்கான். ஆனா லௌகீகமா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான எந்த விஷயமும் மீராவுக்கு அவனுக்கு நடக்க மாட்டேங்கிறது. ராணாவும் பார்த்தா சரி, கொஞ்ச நாள் ஆனா சரியாகும் 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 நினைச்சுட்டு இருக்கான். மீரா கிட்ட அப்பப்ப கேக்குறான், உனக்கு எதாவது வேணா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எதாவது வாங்கி தரேன், இப்படியே கேட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் மீரா தைரியமா சொன்னா, கிரிதர கோபால் எனக்கு ஒரு கோவில் கட்டினா நன்னா இருக்குமே, அழகா அந்த படத்துல ஒரு கோவில் இருந்தா சௌக்கியமா இருக்குமே, கிரிதர கோபாலனை அனுபவிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு. உடனே ராணா பார்த்தான், சரி அதுக்கு என்ன கட்டிடுவோம்னு சொல்லி அழகா அந்த படத்துல கோவில், அந்த படத்துல கோவில் கட்ட மாட்டான், அந்த படத்துல கோவில் கட்டுறான். சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. மீரா பாட்டுக்கு ஆனந்தமா இருந்தா, நல்ல நாள் வந்தது, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணா, மீராவுடைய கிரிதர கோபாலன் அங்க பிரதிஷ்ட பண்ணாச்சு. ஜோரா மீரா ஆடுறா பாடுறா, தன்னிலே மறந்துருக்க. ரசபுத்திர ஸ்ரீ ராணியுடைய கோவில்ன்றதுனால எல்லாரையும் உள்ள விட மாட்டான், வயசானவர்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் மட்டும்தான் உள்ள வருவான். மீரா அவர்களோட ஆடுவா பாடுவா பஜனை பண்ணுவா இப்படியே இருந்துட்டு இருந்தா. திரும்பி ஒரு நாள் ராணா கேட்டான், உனக்கு எதான வேணுமா சொல்லுமா, இப்படி க்ஷேத்ராடனம் போகலாமே, பன்றீபுரம் பிருந்தாவனம் இப்படிலாம் போனா தேவலையே அப்படின்னா. ராணா பார்த்தா எனக்கும் அவசியம்தான் வரேன் அப்படின்னா. சரின்னு சொல்லி க்ஷேத்ராடனங்கள் எல்லாம் போடுறான். போற இடத்துல எல்லாரும் மீராவை கொண்டாடுறான். ராணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆஹ் பரவாயில்ல, எல்லாரும் மனைவியை கொண்டாடுறார்கள் அப்படின்னு. மீராக்கு அந்த கொண்டாட்டம் எல்லாம் ஒண்ணுமே பெருசு இல்ல, அவ பாட்டுக்கு கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுண்டு தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி சுத்தி அடிச்சுன்னு வந்துட்டார்கள். ராணா இப்ப ரொம்ப மாறி போயிட்டான். மீரா 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 மீரான்னு அவன் ஜபிச்சுட்டு இருக்கான். மீரா கிட்ட வந்தாலே மீரா சொல்றா, நீங்க பாகவதம் வாசிக்கலாம் வாங்கோ அப்படின்றான், பகவத்கீதை வாசிக்கலாம் வாங்கோ அப்படின்றான். அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா இது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையானா, தர்ம பத்னியுடைய பெரிய தர்மம் எதுன்னா புருஷனை சத்விஷயத்துல ஈடுபடுத்துறது. சாஸ்திரமே சொல்றது, ஒரு பெண்டாட்டி நல்ல காரியம் பண்றா அப்படின்னா அது பெரிய அனுகிரகம் அப்படின்னு. ஆச்சரியமா புருஷன் நல்லது பண்றான் அப்படின்னா அவன் என்ன நல்லது பண்றானோ அதுல 50% ஸ்திரீகளுக்கு போயிடும், பொண்டாட்டிக்கு தானா போயிடும். பொண்டாட்டி என்ன பாவம் பண்றாலும் 50% புருஷனுக்கு போயிடும். பாவம் புருஷாதான், ஸ்திரீகள் பாவமே கிடையாது, புருஷாதான் பாவம். புண்ணியத்துல 50% அவ அக்கௌண்ட்ல போயிடும். பொண்டாட்டி பாவம் பண்ணா 50% புருஷாளுக்கு தானா வந்து சேர்ந்துடும். ஆனா அழகா அவன் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் வாசிலே இருக்கான். ஆனாலும் மீராவோட தனக்கு ஒரு வாழ்க்கையை பெருசா அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. அப்பப்ப அது கொஞ்சம் அப்படி குறையா வெளிப்படுறது, ஊதா ஜெயமல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூபம் போட்டு விடுறா. மீரா ஆனந்தமா பஜனை எல்லாம் பாடிட்டு கோவிலே கதின்னு கிடக்கிறா, ராத்திரி எல்லாம் பாடுறா பஜனை பண்றா. ஒரு நாள் மீரா அழகா அர்த்தராத்திரி கிருஷ்ணனை கொஞ்சின் இருக்கா, கலவ பாப்பா போட்டுடா, ராத்திரி அவள் பாட்டுக்கு கிருஷ்ணனை கொஞ்சின் இருக்கா, என் கண்ணா என் மணியே உன்ன போல அழகன் லோகத்துல உண்டா, நீ எனக்கு ஒரு முத்தம் தரமாட்டியா அப்படின்னா கேட்டு இருக்கா. அந்த சமயத்திலே ராணா வந்துட்டான், கதவு இடுக்கிலேருந்து இந்த சப்தம் கேட்டு விடுத்து பயந்து போயிட்டான், யாரோ கள்ளக்காதலன்னு சொல்லி படபடம் கதவை தட்டினான். மீரா ஓடி வந்து கதவை திறந்தா பாத்தா ராணா நிக்கா கையில கத்தி எடுத்துட்டு இப்படி சுத்தி சுத்தி பாத்தான், யாராவது ஆண் பிள்ளை இருக்கானா அப்படின்னு. யாரும் இல்ல. மீரா பார்த்து கடன் யார கொஞ்சிட்டு இருந்தா அப்படின்னா, மீரா அப்படி தலையை குனிஞ்சுன்னு சொன்னா, கிருஷ்ண தான் கொஞ்சிட்டு இருந்தேன். ஓ கிருஷ்ணனே ஓ ஆ அப்படின்னா மீரா குறிஞ்சு கொடுத்து ரொம்ப வருத்தப்பட்ட, கிருஷ்ணா இந்த நிலைமைக்காகத்தான் அப்படி கொண்டு வந்து விட்டியோ அப்படின்னு கேட்டா. ரொம்ப தினமும் ஒரு மனைவி அப்படின்னா அவளுடைய சரீரம் அவளுடைய மனசு எல்லாம் தனக்காக மட்டும்தான் ஒரு பொசசிவ்னஸ் வந்துடுறது இல்லையா புருஷாளுக்கு, அது சரியா தப்பான்றது பேச்சு இல்லை, ஆனா வந்துடுறது. அவள் தன் இஷ்டப்படிதான் இருக்கணும், தனக்கு பிடிச்சதுதான் நிறைய தெரியும், நம்ம பாக்குறோம் கண்ணாதிருக்கு எல்லா இடங்கள்லயுமே. மீரா பார்த்தா சரின்னு ஒன்னும் சொல்லல, இப்படியே நேரம் போயின் இருக்கு, நாள் போயின் இருக்கு. மீராவுடைய பஜனை எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டா ஜோரா. மீராவுக்கு நிறைய கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறது, பகவான் விதவிதமா ஆடுறான் பாடுறான் பேசுறான். ராத்திரி மீரா அழகா கிருஷ்ணா அப்படின்னு கத்துற பகவான் என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்க வேண்டாமா, நிஜமா அழகா பேசுவான் கண்ணன், அவ்வளவு மிருதுவான ஒரு வாய்ஸ்ல அவனை மாதிரி பேச யாரால முடியும். கிருஷ்ணா நீ என்கிட்ட பேசணும்னு பிரார்த்தனை பட்டுக்கலாம், நிஜமாவே ஒரு நாள் கண்ணனோட குரல் கேட்கும். அத்தனை அழகா பேசுவார் பத்மநாப சுவாமி, அத்தனை அழகா பேசுவார் திருவேங்கடமுடைய, ரொம்ப அழகா பேசுவான் பாண்டுரங்கன் குருவாயிரம் கொஞ்சம் கொஞ்சி பேசுவான், சீனாஜி ஆசி ஆசையா பேசுவான். அனுபவிக்கணும், யார் யாரோ பேசல யார் யாரோ பேசல அப்படின்னு சொல்லி ஏங்குறேன், கிருஷ்ணன் கிட்ட ஏங்குங்க, கிருஷ்ணா நீ பேசிடா நான் உன் குரலை கேட்கணும்பா, ரொம்ப அழகா இருக்கும். அந்த குரலை கேட்டாச்சுன்னா அப்புறம் வேற ஒன்றும் பேசவே தோணாது. மென்மையா மீரா கிட்ட அழகா காதோரம் வந்து ரகசியம் பேசுறான். மீராவும் ஆனந்தமா இருக்கா, நன்னா பஜனை இப்ப ஜோரா ஆயிடுத்து பஜனை எல்லாம். இந்த பஜனை எல்லாரும் பாடி 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 பல ஊர்கள்ல பரவி கடைசியில அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில தான்சேன் ஒரு நாள் பாடிட்டார் மீராவுடைய பஜனைய. அக்பர் பாதுஷா கேட்டு மயங்கி போயிட்டார், ஹே தான்சேன் யாருடைய கீர்த்தனை இது, இத பாடுறவாள நேர போய் நான் தரிசிக்கணுமே அப்படின்னார். தான்சேன் சொன்னா, அது நடக்காது பிரபு, கும்பராணா கும்பாஜி மகாராணா இருக்காங்க அவருடைய பத்தினி மீரா மாதாவுடைய கீர்த்தனை இது, நம்ம எங்க சித்தோடுக்குள்ள நுழைஞ்சு நீங்க பாக்குறது அப்படின்னு. அக்பர் பாதுஷா பார்த்தா, இல்ல தான்சேன் ஆம்பளை நீ பாடினாலே நன்னா இருக்குன்னா, அவள் பாடினா எப்படி இருக்கு அந்த மாதா, கிருஷ்ண விரகத்துல உருகி உருகி பாடுறாள், அந்த பாட்டு நான் கேட்கணும், அந்த கிருஷ்ண விரகம் வரணுமே, கிருஷ்ணா நீ வேணும்னு கண்கள்ல ஒரு சுட்டு அழுது வர வேண்டாமா, எத்தனையோ அழுதுட்டோம் எது எதுக்கோ அழறோம், கண்கள்லேருந்து ஒரு துளி அழுக கிருஷ்ணான்னு வந்துடுதா, அது என்னைக்கு நினைச்சாலும் தித்திக்கும். அக்பர் பாதுஷா சொல்லிட்டார், எனக்கு பார்த்தே ஆகணும். அப்ப அழகா தான்சேன் சொன்னார், ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க ஒரு இந்து சன்னியாசி வேஷம் போட்டு வந்தா போய் பார்க்கலாம்னு. உடனே அழகா ஒரு இந்து சன்னியாசி வேஷம் போட்டு வந்துட்டார்கள் சித்தோடுக்கு. அழகா வந்தாச்சு, கோவிந்த வந்து உட்கார்ந்துட்டார்கள், கையில ஆயுதம் எல்லாம் ஒண்ணு கொண்டு வரல, அழகா கையில ஒரு ஜபமாலையை வச்சுட்டு உருட்டின் இருக்கா அக்பர் பாதுஷா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அவர் பாடுக்கு ஜபிச்சுட்டு இருக்கா. மீரா வரணமே வரணமேன்னு காத்துட்டு இருக்கா. மீரா வரா கையில அப்படி தம்பூரா எடுத்துண்டு பல 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 பலன் ஒரு கலியுக கோபியா சர்வாபரண பூஷிதையா பாக்குறவாள்லாம் அப்படி கையெடுத்து செரிக்கும்படியான அழகு மீரா. மீரா அழக பார்த்தா விகல்பமா மனசுல தோணாது, அப்படியே கையில மெகந்தி எல்லாம் இட்டுண்டு மோதிரம் எல்லாம் போட்டுண்டு பல 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 ஆண்டாள் மீரால அழகிகள் அத்தனை அழகா இருக்கா. முடியெல்லாம் பின்னுண்டு அழகா தலையில பூ வச்சுட்டு காதல் அந்த ஜிமிக்கு எல்லாம் போட்டுண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா மீரா. கண்ணில் மையெல்லாம் தீட்டிண்டு அப்படியே பாக்குறதுக்கு ஜோரா இருக்கா மீரா. அத்தனை பேரும் பார்க்க, அத்தனை பேரும் மீராவல் நமஸ்காரம் பண்றா, சேவிக்கிறா. அக்பர் பாதுஷாவும் சேவிச்சுட்டாரு. தெய்வீகம், தெய்வீகம் யாராவது சேவிச்சிருவோம். இப்ப காஞ்சி மகா பெரிவாளை பார்த்தா யாராவது சேவிச்சிருவோம், அவ்வளவுதான். அது ரெண்டாவது யோசனையே கிடையாது. போட்டோ பார்த்தாலே சேவிக்க தோன்றது. அப்படின்னா தெய்வீகம், தெய்வீகம் தான் பெருசு, வேற எதுவுமே முக்கியமே இல்லை. அந்த தெய்வீகம் அப்படியே சேவிச்சுட்டா அக்பர் பாதுஷா. அப்படியே தாஞ்சனுடைய ஓரத்தை பார்த்தா, என்ன பாதுஷா அப்படி இருக்கா, ஐயோ என்ன தெய்வீகம் அப்படின்னா, அழகா மீரா பஜனை பாடுறா, ஜோரா ஒரு பஜனை, கண்ணை மறந்து ஒரு பஜனை, கிருஷ்ண விரகத்துல கிருஷ்ண தாபத்துல பாட 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 அக்பர் பாதுஷாவும் கூட 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 மீராவுடைய பஜனையை பாட ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப நேரம் ஆச்சு, பஜனை எல்லாம் முடிஞ்சது, ஆரத்தி எல்லாம் காட்டினா. அப்படியே மீராலேயே தன்னிலை மறந்த அந்த பரவச நிலை, தன்னிலே மறக்கணும் இல்லையா. எல்லாராலையும் முடியும், நீ எதையுமே இழக்க வேண்டாம், எதையுமே விட வேண்டாம். பக்தி பண்ணிட்டே வர, நாமஜபம் பண்ணிட்டே வர, அந்த பரவச நிலை தானா வந்து. கோபிகளெல்லாம் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃப். பாலை காய்ச்சிண்டு, தயிரை கடைஞ்சிண்டு, குழந்தைகளை குளிப்பாட்டிண்டு, டெய்லி சமைச்சிண்டு, இப்படி இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வரலாம். ராமாயண காலத்தில் எல்லா ரிஷிகளும் கோபிகளா வந்தா, அது இல்லாமல் நிறைய பேரும் கோபிகளா வந்தா, கிருஷ்ணானுபவம் வேணும்னு பிரார்த்திச்சா யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும், தள்ளுபடியே கிடையாது. அவ்வளவு அழகா அந்த மீரா ஜோரா, எல்லாரும் மீனி சிலிருக்க சிலிருக்க மீராவை பார்த்தார்கள். எல்லாரும் மீராவை சேவிச்சுட்டு கிளம்புறார்கள். அக்பர் பாதுஷாவுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு ஆசை. ராஜா இல்லையா, சிலர்லாம் சுபாவம் மாறாது, என்னதான் பண்ணாலும் சுபாவம் மாறாது. உடனே அவர் சொன்னார், ஏதான சன்மானம் கொடுத்தா தேவலை அப்படின்னு. தாண்டியன் சிரிச்சா, இது ஒண்ணு உங்க அரண்மனை இல்லை, சித்தோட்ட இருக்கு, கொடுக்கணும்னா கேதுக்கு ஜபமாலை தான் கொடுக்க முடியும். இல்ல இல்ல, நான் அங்கேயே ஒண்ணு போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா அங்க எடுத்து காமிக்கிற ஒரு முத்து மாலை, மீரா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு, இந்தாமா அப்படின்னு. மீரா பார்த்தா, எதுக்கு இது அப்படின்னா, இல்ல இது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு. எங்க கிருஷ்ணனுக்கு நிறைய நாங்க போட்டிருக்கோமே, நிறைய இருக்கு, ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னாரு. அக்பர் பாதுஷாக்கு எப்படியாவது கிட்ட கொடுத்துடணும்னு ஒரு ஆசை. டக்குன்னு சொன்னார், நான் பிருந்தாவனத்துல இருந்து வரையணுட்டார். அவ்வளவுதான், பிருந்தாவனம் தான் போதுமே. மீரா பார்த்தா பிருந்தாவனமா சேவிச்சு விட்டான். கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியிறது, மயிர்காலில் குத்தின்னு நிக்கிறது, பிருந்தாவனம்ன்ற ஒரு வார்த்தை. ஏன்னா கிருஷ்ணனுடைய பிரத்யக்ஷம் இன்னைக்கும் பார்க்கலாம். இங்க பிருந்தாவனம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் 12 மணி வெயில்ல கூட மயில்கள்லாம் தோக விரிச்சாங்க. சாதாரணமா மயில்கள் மேகத்தை பார்த்தாலும் நல்ல மழை கொற்ற மேகம் இருந்தா தான், பிருந்தாவனத்துல நல்ல வெயில் காலத்துல சர்வ சாதாரணமா மயில்கள் ஆடுறத பார்க்கலாம். எங்கேயோ ஓரத்துல கண்ணனை பார்த்துருக்கும். சர்வ சாதாரணமா லீலா சுகர், சைத்தன்ய மகாபிரபு இவெல்லாம் பிருந்தாவனத்துல விழுந்து பிறந்து அழறா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அதனால ஊத்துக்காடு வேங்கடகவி சொல்றார், புல்லாய் திரவி தர வேண்டும், இல்லைன்னா ஒரு சிறு கல்லாய் திரவி தர வேண்டும் பிருந்தாவனம் அது. ஏன்னா அதான் சுகம், அல்டிமேட்டே பிருந்தாவனம் போயிடணும். ஒரு ஜென்மாவது பிருந்தாவனத்துல பிறக்கணும். இன்னைக்கு இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு ஜென்மா பிருந்தாவனத்துல கிடைக்கணும். பிருந்தாவனத்திலேயே பிறக்கணும், பிருந்தாவனத்திலேயே வாழணும், பிருந்தாவனத்திலேயே முடிஞ்சிடும். பிருந்தாவனத்துல வெள்ள கூட வரப்படாது. எதுக்காகவும் பிருந்தாவனத்துல வெள்ளையே வரப்படாது. கிருஷ்ண லீலா ஸ்தலம், பட்டி மேய்ந்தது ஒரு காரேறு, பலதேவர் கோர் கீழ்கன்றா இட்டீரிட்டு விளையாடி, இங்கே போத கண்டீரே கிட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட, விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் நாச்சியாத்திரமுள்ள கடைசி 10 பாசுரங்கள் பிருந்தாவன மகிமைதான். இன்னைக்கும் போனா நிறைய பைத்தியங்களை பார்க்கலாம், கிருஷ்ண பைத்தியங்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. எல்லாரும் ராதே 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 ராதே. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறா கூட பெல் அடிக்க மாட்டான், ராதே ராதே தானா வழி விட்டுடுவான். எல்லாருக்கும் ராதே ராதே தான். எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் ராதே ராதே, ஒண்ணுமே தெரியாதவாளோ ராதே ராதே, ஃபாரினரா இருந்தாலும் ராதே ராதே. அது வெறும கிருஷ்ண லீலா ஸ்தலம், அது ராசக்கீட ராசமண்டலமா இருக்கட்டும், தாங்கே பிஹாரியா இருக்கட்டும், எல்லாமே அழகு 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 அழகு. பிருந்தாவனம்னு உடனே நீரா சேவிச்சுட்டா, கை நீட்டி வாங்கிடுட்டா, இது கிருஷ்ணன் கொடுத்ததுமானுட்டா போதும். பக்தா ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டான், ஒரு ஒரு லெவல்ல போயாச்சு அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பண்ணலாம் வராது. இந்த அறகுறையா இருக்கும்பொழுது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் போயாச்சுன்னா அந்த பக்தி பரவச நிலையில ஒண்ணுமே தெரியாது. இப்ப தூங்குறதுக்கு முன்னாடிதான் பெட்டு இப்படி இருக்கணும், பிரணாணி இருக்கணும், போர்வ இருக்கணும், சாணக்கு நேரம் படுக்கணும், பக்கத்துல இவா படுக்கணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். படுத்ததுக்கு வரைக்கும் எங்க தூக்கிப்படம் ஒண்ணும் தெரியாது. இந்த குழந்தைகள் அப்படிதானே பண்ணும், அது இஷ்டத்துக்கு படுக்கும். அது கடைசியில பார்த்தா கடைசியில எப்படியோ தூங்கிடும், அப்புறம் கரெக்டா எங்க போடணுமோ அம்மா கொண்டு போட்டுவா இல்லையா. தூங்குறதுக்கு முன்னாடி 1008 கிரைடீரியா சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பரவச நிலையை அட்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற எதுவுமே தெரியாது, வேற எதுவுமே பெருசு இல்லை. அழகா சேவிச்சு விட்டா, கை நீட்டி முத்து மாலையை வாங்கினுட்டா, கொடுத்துட்டா, அக்பர் பாதுஷாவும் தான் சேனும் கிளம்பிட்டா. இத்தனையும் பார்த்துட்டு இருந்தான் ஜெயமல். நேர வந்தான், சொல்லிட்டான் ராணா விடத்துல, ஒன்னும் சரியில்லை, இந்த மாதிரிதான் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு விட்டான். ராணா வேகமா வந்தான், வந்து பார்த்தான், முத்து மாலை எங்க அப்படின்னா, மீரா கேட்டா எந்த முத்து மாலைன்னு கேட்டா, ராணா சொன்னா உன் கள்ளக்காதலன் கொடுத்ததுன்னுட்டான். ஒரு வார்த்தை போதுமே, ஒரே ஒரு வார்த்தை போதுமே, அடுத்த வாழை கொலை பண்றதுக்கு வேற ஒன்னும் கத்தியெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு வார்த்தை. அதனாலதான் பெரியவா சொல்றான், ஜாகிரதையா பேசுங்கோ, ஜாகிரதையா பேசுங்கோ, வார்த்தையை விட்டுறாதீங்கோ. நீங்க சொல்லாத வார்த்தைக்கு நீங்க எஜமா, சொன்ன வார்த்தை உங்களுக்கு எஜமா. அவ பண்ணதெல்லாம் தெரியாது, நீங்க சொன்னது மட்டும் நிற்கும், நல்லா ஞாபகம். சொன்ன வார்த்தை மறக்கவே மறக்காது, ரொம்ப ஜாகிரதை. அவ அக்கிரமே பண்ணிருப்பா, ஆனா அதை நம்ம சொன்னோம்னா, நம்ம சொன்ன வார்த்தை மட்டும்தான் நீங்க அவ பண்ணது நிற்காது. வார்த்தைகள் மட்டும் ரொம்ப 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 ஜாகிரதை. நிதானத்தை மட்டும் இழந்துடவே இழந்துடாது, எந்த இடத்துலையும் வார்த்தை பிரயோகம் சர்வ ஜாகிரதையா இருக்கணும். பேசினா ஆஞ்சநேய மூர்த்தி மாதிரி பேசணும். பகவான் அசந்து போறா, ராமன் எப்படி பேசுறான் பாரு லக்ஷ்மணா, என்னமா பேசுறா, எந்த வார்த்தையை எப்படி பேசணும், எப்படி பேசணும்னா, கண்டேன் சீதே கிறிஸ்பா பேசணும்ன்ற பாருங்க, கிறிஸ்பா பேசுனது ஆஞ்சநேயர் தான். எடுத்தோடனே கண்டேன்னு சொல்லிட்டார். உடனே ராமன், அப்பா அடா, அப்ப சீதை இருக்கா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் சீதையின்னு நம்மளால சீதைய அப்படின்னு பகவான் என்ன நெஞ்சு பிடிச்சு விழுந்துருவோம், அர்த்தமே மாறி போயிடும். இந்த மாடுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வார்த்தை எங்க பேசணும், சில பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்னன்னு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்றதே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன், அது நீங்க பாகவதம் வாசிச்சல், ராமாயணம் வாசிச்சல், இதெல்லாம் கத்துட்டுலாம். இது வெறுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் நூல் மட்டும் இல்லை, நீங்க எப்படி வாழணும், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எல்லாமே சொல்லி கொடுக்கறது. சனாதனமான தர்மத்தினுடைய அத்தனை புஸ்தகங்களும் சொல்லாத விஷயங்கள் பாக்கி இல்லை. ராமகீதான்னு உண்டு ராமாயணத்தை, ஹவு டு ஹேண்டில் எ மேனேஜ்மெண்ட்னு ராமச்சந்திர மூர்த்தி பரதனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்போ போனஸ் கொடுக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். நிஜமாவே அத்தனை ஆச்சரியமா இருக்கும். ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அதை படிச்சாலே போதும், ஹவு டு ஹேண்டில் மேனேஜ்மெண்ட் கிளீனா தெரிஞ்சும். எவ்வளவு அழகா அர்த்த சாஸ்திரம் ரொம்ப அழகா பேசுறாரு. சாணக்கியம் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. சொல்லாத விஷயங்கள் பாக்கி இல்லை, படிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அத்தனை கொத்தி கடக்கு எல்லா விஷயத்திலயுமே. சொல்லிட்டான், உன்னுடைய கள்ளக்காதலன் கொடுத்தது அப்படின்னா, மீரா அப்படி கிருஷ்ணனை பார்த்தா சிரிச்சா, சரி இதுவும் நன்மைக்கு. யாராவது நம்மளை திட்டுறா, ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்றா, இல்லாட்டி நம்ம மேல தப்பே இல்லை, நம்மள ஒரு மாதிரி பாவி மாதிரி டிஸ்கிரைப் பண்றா வச்சுக்கோங்களேன், தேமேன்னு விட்டுட்டு நாமஜபம் பண்ணுங்க, பாவம் குறையறது. பல கோடி ஜென்மாவை அனுபவிக்க வேண்டிய பாவங்கள்லாம் யாராவது நம்ம கிரிட்டிசைஸ் பண்றா, இல்லாட்டி கேவலப்படுத்துறா, இல்ட்ரீட் பண்ணும் பொழுது என்ன ஆகுறா, இந்த மனசுல ஒரு துக்கம் வருது பாருங்க, இந்த துக்கத்துல அப்படியே குறைஞ்சுடுறான். ரொம்ப கஷ்டமா தான். அகீர்த்தி மரணாத் அதிருச்சியதே, பகவான் கீதையில சொல்றான், அவமானம் இருக்கே மரணத்தை காட்டிலும் கஷ்டம். மரண மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் தான். இந்த அவமானம் உள்ள இருந்து 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 உசிரை வாங்கி துறையும், மறக்கவே முடியாது. ஏதோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உடனே டக்குன்னு அதுதான் முதல்ல வந்து முன்னாடி கண் முன்னாடி நிற்கும். அது மீரா பாத்தா சர்வம் கிருஷ்ணார்த்தம். என்ன வரதோ அப்படியே கிருஷ்ணன் கிட்ட தள்ளி விடுறோம், எதுவும் நீங்க வச்சுக்காதீங்க. என்ன வர்றதோ, சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எது உங்ககிட்ட வர்றதோ, இந்தாடா கிருஷ்ணா அப்படின்னு அவன் கிட்ட கொடுத்துருங்க. குழந்தைகள்லாம் மூக்க அப்படி சென்று அப்படியே அம்மா மேல அழகா தொடச்சுட்டு போயிட்டே இருக்கும். அம்மா சி இந்த டிஷ்யூ பேப்பர் அதுக்கெல்லாம் கவலையே படாது, அது பாடு தொடச்சுட்டு போயிட்டே இருக்கும். சமையல சாப்பிட்டு கையை உடச்சு போயிடும் அம்மா முந்தானே இல்லை, எவ்வளவு சமத்தா இருக்கு பாருங்க, எதுவுமே அது வச்சுக்கல பாருங்க. அவ்வளவுதான், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கு. எதுக்கு நம்ம வச்சுக்கணும், சிருஷ்டிச்சது அவன் தானே, அப்ப அவன் தானே குத்தம், அவன்கிட்ட துத்துடும். நீ தானே படைச்ச, நீ தானே கொண்டு மாட்டி விட்ட, இதுவும் உனக்கு வேண்டாம், அடுத்து ஓடு 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 ஓடு, அவ்வளவுதான். கண்ணன் காத்துட்டு இருக்கான், அதனால எதையுமே நீங்க வச்சுக்காதீங்க, எதையுமே நீங்க வச்சுக்க வேண்டாம், எல்லாம் உன்னுடையது. நீங்க வச்சுக்க வேண்டியது கிருஷ்ணன் மட்டும்தான், அவனை மட்டும் வச்சுக்கோங்க, அதையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்தண்டே இருங்கோ. மீரா பார்த்தா ஒண்ணும் சொல்லல, ராணா பார்த்தான் கிருஷ்ணன் கழுத்துல மாலை இருந்தது, எடுத்து பார்த்தான் அந்த முத்திரையெல்லாம் இருந்து கொடுத்து மீரா அரஸ் பண்ணி உள்ள வச்சுட்டான். அவ்வளவுதான், அரஸ் பண்ணி உள்ள வச்சுட்டான். மீரா ஒண்ணுமே சொல்லல, இப்படி பாக்குறா, ஜெயில இருக்கா, மூர்ச்சியாய் விழுந்துட்டான் மீரா. ஜெயில கொண்டு அடைச்சாச்சு மீறாங்க. கோபமான கோபம். அப்ப வந்தா ஊதா, இப்படி அநியாயம் பண்ணிட்டாள், எப்படி நீ இருந்தாள், குடும்பத்துடைய மானமே போயிடுச்சு எல்லாம் சொல்லிட்டே இருந்தா. ராணா பார்த்தா எதையான பண்ணி தொலை அப்படின்னு ஊதா ரொம்ப நாளா இவ மேல பொறாம மீராக கொண்டு போட்டுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவ என்ன தப்பு பண்ண, அவ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு பக்தி தானே பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவளுக்கு அவளை கொலை பண்ணணும்னு தோணி போயிடுச்சு. மீரா கண்ணு முழிச்சு பார்த்தா தான் ஜெயில இருக்கோம்னு தெரிஞ்சுடுத்து. சரி, இதுவும் கிருஷ்ண நிஷ்டம். ஆனா பகவானுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது நம்ம வாழ்க்கையில. பல சந்தர்ப்பங்கள் நமக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல, என்ன பண்ண போறோன்னே தெரியறது இல்ல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆட் சிச்சுவேஷன்ல தான் பகவான் நம்ம கூடவே இருந்திருக்கான். நம்ம கூடவேன்னா கூடவே நின்றுட்டான். க்ஷண நேரம் கூட விட்டு பிரியறது இல்லை. அது குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்கு, ஜாலியா இருக்குன்னா அம்மா அதான் வேலையை பாப்பா, சரி விளையாடிட்டு இருக்கு, அதுக்கு உடம்பு முடியல, வெக்கையை விழுந்துடுத்து, ஜுரமா இருக்குன்னா அந்தண்ட இந்தண்ட போக மாட்டான், பக்கத்துலயே உட்காந்து இருப்பா. பிளெஸிங் இன்டிதான். அம்மா மடியிலேயே போட்டு வச்சுட்டு இருப்பா, குழந்தைய விட்டு அங்கங்க போக மாட்டான். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஆட் சிச்சுவேஷன் வந்ததோ, எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ, எங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு அவமானம் வந்ததோ, அங்கெல்லாம் நீங்க கிருஷ்ணனோட மடியில உட்கார்ந்து நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைக்கு முடியலன்னா அம்மா மடியில தானே வச்சுட்டு இருப்பேன், அது ரொம்ப இதுதான். மடியில வச்சுட்டு சமாதானம், நமக்கு தோணும் செத்தே போயிடலாம், என்னத்துக்கு வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா, நிச்சயமா வாழ்க்கை ஒரு தடவையா நம்ம யோசிச்சிருப்போம். இந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு நம்மளை வாழ வச்சதுன்னா கிருஷ்ணன் மடியில நம்மள உட்கார வச்சுட்டு தடவை கொடுத்து ஒன்னும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத, இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும், நான் இருக்கேன், புரிய வச்சு மேல கொண்டு வந்திருக்கான். எப்படி கைவிடுவான், எப்படி கைவிட முடியும்? நமக்கு எது நடந்தாலும் அவனுக்கு தெரியணுமே, அவனுக்கு தெரியாம நடக்க முடியாது. ஏன்னா அவன் சர்வஜ்ஞன், எல்லா இடத்திலையும் எல்லா சமயத்திலையும் இருக்கான். பெரிய பெரிய ஆர் சிச்சுவேஷன் என்னவோ பண்ணிருக்கான், ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நலகுழஞ்சு போகவே வேண்டாம், கிருஷ்ணன் இருக்கான். அழக ஒருத்தன் பார்த்தா தியானம் பண்ணானா பகவான் வந்துட்டாராம், உடனே அழகா பகவான் வாடா வாக்கிங் போல அழிச்சுட்டு போனாராம். இப்படி பீச்ல கடற்கரை ஓரத்துல அப்படி நடந்துட்டு இருக்கா கடற்கரையில. அப்ப அவன் பாக்குறான் அழகா ரெண்டு ஜோடி கால்களுடைய தடங்கள் தெரிகிறது. பகவான் கேட்டா யார் நடந்து போயிருக்கான் அந்த பக்கம் அப்படின்னா, பகவான் சொன்னா நீ கடந்து வந்த பாதை இருப்பா அப்படின்னா. சரி, இன்னொரு ஸ்டெப்ஸ் கூட இருக்கு யாருன்னா, உன் கூட நான் நடந்து வந்தேன், அந்த ரெண்டு ஸ்டெப்ஸோட அந்த நம்ம ரெண்டு ஜோடி கால்களுடைய தடங்கள் தான் தெரிகிறது அப்படின்னா. சில இடங்கள்ல பார்த்தா ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் தெரியுது. ஆனா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள், அவன் படாத பாடுபட்ட காலகட்டங்கள், அவன் கோபம் கொடுத்து நான் சுகமா இருக்கும்போதெல்லாம் கூட நடந்து வந்தாய், நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ஓடி போயிட்டாய், நான் மட்டும் தனியா நடந்திருக்கேன் அப்படின்னா. உடனே பகவான், சாரி மை டியர், அது உன் காலு இல்லப்பா, என் காலு, உன்னை நான் தூக்கிட்டு நான் நடந்து வந்தேன் அப்படின்னா. சத்தியம், கஷ்டமான சமயங்கள்ல சுவாமி நம்மளை தூக்கிண்டு நடக்கிறது, எப்படி விடுவார் நம்ம குழந்தை, நம்ம விடுவோமா? எத்தனை குழந்தை மென்டலி டிசார்டர் சைடு விட்டுருவோமா? நம்ம தான் மென்டலி டிசார்டர் தான், எப்பயோ அத்தி பூத்தா மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யறது. ஒரு நாளைக்கு எத்தனை வரதான் சாரி சொல்லுவோம், அப்பயே தெரிய வேண்டாமா கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு? எத்தனை விஷயங்கள் இப்படி பண்ணிருக்க வேண்டாம்னு யோசிக்கிறோம், அப்பயே தெரிய வேண்டாமா? சரி இல்லை. ஆனால் அதுதான் பெரிய அட்வான்டேஜ், பகவானுடைய கிருபை விசேஷமாக கிடைக்கும். சோ, கஷ்டமான சமயங்கள், பிரச்சனையான சமயங்கள்லாம் சுவாமி தூக்கிண்டு நடந்திருக்காரு, அதனாலதான் ஈஸியா கடந்து வந்திருக்கும். இல்லாட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் எத்தனை பேர் வாழ்க்கையில வந்திருக்கு, என்ன பாடுபட நம்ம பார்க்கணும். நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா பகவானுடைய பலம். அழகா கூட நின்று வியாதி வந்து படுத்துருக்கும், ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், எங்கே இந்த பலம் வரது சொல்லுங்க? பகவத் பலம் ஒண்ணுதான், அது ஒண்ணுதானே சாஸ்வதம். மீரா தனியா கொண்டு விட்டுட்டா. சரி, கிருஷ்ணனுக்கு தெரியும், பகவான் என்னை ஏகாந்தமா இருக்க வச்சிருக்கான். சில சமயங்கள் ஒரு தனிமை வேண்டியிருக்கு, தனிமை சில சமயம் ரொம்ப அவசியமா நமக்கே தோன்றது, யாரும் வேண்டாம், ஓன அழகத்துக்கு ஒரு தனிமை வேண்டியிருக்கல, அழகத்துக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லை வரணும் நமக்கு. ஒரு பத்து பேர் நான் என்ன செய்ய டல்லா இருக்கு, நம்ம தான் டல்லா இருக்கோம்னா சரி உற்ற வேண்டியது தானே, திருப்பி 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 அதை கேட்டு என்ன சரி பூஜை விட்டு வச்சிருக்கா இப்படி, சரி ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டா, பத்து நிமிஷம் கழிச்சு தானா சமா, அது விடவே மாட்டோம். மீரா பார்த்தா பகவான் ஏகாந்தமா என்ன பக்தி பண்ண வச்சுட்டான். ஏகாந்தம், இந்த ஏகாந்தம் நிஜமாவே இனிது, அபாரம். ராத்திரி தூங்குற சமயத்துல ஒரு பத்து பேர் கூட தோன்றது உங்களுக்கு, யாரும் என்ன தொந்தரவு பண்ணா பண்ணா போதும், அபாரம் தானே தோன்றது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல பக்திக்கு ஒரு ஏகாந்தம் நம்ம பாட்டுக்கு இருக்கிறது அவசியமாத்தான் இருக்கு, ஒரு தபம் மாதிரி அது தபஸ். நீரா பார்த்தா அங்கேயே உக்காந்துட்டு பஜனை எங்க வேணா பஜனை பண்ணலாமே, பஜனைக்கு இடம் ஒண்ணு வேண்டாமே, இப்படிலாம் பண்ணணும் நியமங்கள் கிடையாது. ஐயோ ஜெயில போட்டானே, நான் எவ்வளவு பக்தி பண்ணேன், எவ்வளவு நாமஜபம் பண்ணேன், பகவானுக்கு எவ்வளவு பூஜை பண்ணேன், பகவான் எனக்கு வந்து இப்படி விட்டுட்டாரே, இப்படி சொல்லப்படாது. நீர் அது சொல்லவே இல்லை. கிருஷ்ணனுக்கு தெரியும், அவன் இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கானா, இப்ப நான் இங்க இருக்கிறது நல்லது, எல்லாம் நன்மைக்கே இன்னைக்கு இங்க வச்சிருக்கானா அவனுக்கு தெரியும். அவன் நன்மை பண்ணிதானே கொண்டு இங்க வச்சிருக்கான், அவனுக்கு தெரியாம நடக்காது இல்லையா. அங்கேயும் பஜனை பண்ணிட்டு இருக்கான் மீரா. ஊதா பார்த்தா இன்னும் கோபம் வருது, என்னடா அது இங்க வந்து பஜனை பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அழகா ஒரு நாள் மீரா இடத்துல வந்தா, மீரா கேட்டா, எனக்கு கிரிதர கோபாலனை கொண்டு வாமா, அவன் சாப்பிட்டானா தூங்கினானா கதர்வா, இவக்கா ஜெயில இருக்கிறது கஷ்டமா தெரியுது. அவ சொன்ன அதெல்லாம் கோவில் சுவாமி எடுக்க முடியாது, சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பால் தரேன் சாப்பிடுங்கோ அப்படின்னு விட்டான். மீரா கிட்ட அழகா பாலை கொடுத்து விட்டான், நல்ல பால், அழகா மேல விஷம் மிதக்கிறது, சௌக்கியமா மிதக்கிறது. மீரா பார்த்தா சிரிச்சா, பிரகல்லாதனை நினைச்சா, சரி கிருஷ்ணா ஒருவேளை இதை குடிச்சு உசிட்டு போனாலும் போகலாம், அப்படியே போனாலும் திரும்ப என்ன உன் பக்தையாவே கொண்டு வா, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உசுரோட இருந்தேன்னா இதுலயே பக்தி பண்ணணும், உயிர் போனாலும் திரும்பவும் இதே மாதிரி உன்னை அனுபவிச்சிருந்துக்கணும் கிருஷ்ணா, வேற ஒண்ணும் வேண்டான்னு கடகடகடன் பாலை குடிச்சுட்டான். அதான் ஏற்கனவே வைரத்தின்னு ஜீரணம் பண்ணவளாச்சு, உள்ள இருக்க கிருஷ்ணன் அதையும் ஜீரணம் பண்ண வச்சவனாச்சு. இந்த வருஷம் அவளை ஒன்னும் பண்ணல, இன்னும் பலம் ஜாஸ்தியா எடுத்து இவள் விஷத்தை குடிக்க அந்த விஷம் கிருஷ்ணனுடைய கிரிதர கோபாலனுடைய விக்கிரகத்துல இறங்கிடுத்து. எப்படி சிவபெருமானுடைய கழுத்துல நீலகண்டனா இருக்காரோன்னு அந்த மாதிரி மீராவுடைய விஷம் சுவாமி கிட்ட இறங்கிடுத்து. நடக்கும் அந்த மாதிரிலாம். நிகமாத்த மகாதேவிக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், ஒரு மந்திரவாதி ஒரு சந்தர்ப்பத்துல அவரை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி மந்திரம் சொல்லி அவன் பாடு குளத்தை இறங்கி ஜலம் குடிச்சுட்டே இருக்கான். அவன் ஜலம் குடிக்க குடிக்க இங்க நிகமாந்த மகாதேசியோட வயிறு வீங்கிட்டே இருக்கு, அவன் குடிக்கிற ஜலம் இவர் வயிற்று கூட இறங்கிட்டு இருக்கு. எல்லாரும் பயந்து போயிட்டா. நிகமாந்த மகாதேசிகர் வரதனை தியானம் பண்ண பக்கத்துல இருக்கிற பில்லர் அப்படி நகத்தினால கீறினார், அதுலேருந்து ஜலம் வந்தது இவர் வயிறு உண்டு போச்சு. வயிறு உண்டு பக்தாளுக்கு பாகவதாலுக்கு அவளுக்கு பலம் உண்டு. பகவான் எடுத்துருவான், பகவானுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, அகடி தகடனா சாமர்த்தியம், எதெல்லாம் நம்மாலே முடியாதோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டு. அதனாலதானே அவர் திருவடியில போய் விழறோம், அதுக்காக தானே சகஸ்ரநாமம் சொல்றோம், அதுக்காக தானே கோவில்கள்லாம் போறோம், அதுக்காக தானே பூஜை பண்றோம். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய பலம் அவனுக்கு உண்டு, சந்தேகமே வேண்டாம். அப்படி கண நேரத்தை அப்படி மாற்றக்கூடிய பலம் அவனுக்கு உண்டு. மீராவுடைய வசத்தை பகவான் ஸ்வீகரிச்சுட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. மீரா ஏதோ கேட்டுட்டே எனக்கு கிருஷ்ண கொண்டாங்க, கிருஷ்ண குடுங்கோ, கிருஷ்ண குடுங்கோ அப்படின்னு. ஒரு நாள் ஊதா ஒரு பெட்டியை கொண்டு வந்து கொடுக்கறா, இதுல கிருஷ்ண பிரசாத மாலை இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா. மீரா ஆஹா, என் கிரிதர கோபாலனுடைய மாலையா அப்படின்னு திறந்தா, உள்ளுக்குள்ள கருணாக பாம்பு வச்சு கொடுக்கறா. அது சீரும் இவளை கொத்திடும்னு பார்த்தா உள்ள நிஜமாவே கருணாக பாம்பு மாலையா மாறிடுத்து. கிருஷ்ண பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, பக்தினால முடியாதது எதுவும் கிடையாது. இது அஷ்டமா சித்திகள்லாம் கிடையாது, பக்தர்கள் பகவானை பூரணமா நம்புறதுனால எல்லா விதத்திலையும் அவர்களை ரட்சிக்க வேண்டிய தர்மம் பகவானுக்குரியது. அனன்யா சிந்தையம் தோமாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாவயுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். அவன் தானே சொல்லியிருக்கான், யார் என்னையே நினைச்சிட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் பண்றேன் அப்படின்னு இல்லையா. ராத்திரி அழகா படுத்துக்கிறோம், நம்ம வீடு வாசல் சொத்து என்னமோலாம் வச்சிருக்கோமே, யார் காப்பாத்துறா? நம்ம தூங்குற சமயத்துல சுவாமி தானே காப்பாத்தின் இருக்கா, ஆத்த எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல தான் படுத்துக்கிறோம், யார் யார காப்பாத்துறோம்? பெருமாள் தானே காப்பாத்தின் இருக்கா. ஆபீஸ்க்கு ஆத்துக்கார ஆபீஸ் போயிடுறா, குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறதா, மனைவி ஆத்த இருக்கா, மூணு பேர் தனித்தனி இடத்த இருக்கா, யார் காப்பாத்துறா? பிரம்மம் தானே காப்பாத்தின் இருக்கு. அந்த பகவான் காப்பாற்றுவான் மீராவுக்கு, அது மாலையாவே ஆயிடுச்சு. ஊதா பார்த்தா அவளுக்கு ஏதோ மந்திர தந்திரம் எல்லாம் தெரியறது, என்ன பண்றதுனே புரியலை அப்படின்னா. ராணாவுக்கு இதெல்லாம் கேட்டு இன்னும் கோபம் வந்துடுச்சு. ஆணியினாலே படுக்க பண்றான், ஆணி படுக்க அதுல கொண்டு இவளை படுக்க சொல்றான். மீரா கவலையே படாம படுக்கிறான். இதெல்லாம் மீராவே தன்னுடைய கீர்த்தனையில பாடியிருக்கான், விஷம் கொடுத்தார்கள் ஆனா கிருஷ்ணன் சீகரிச்சுட்டான், பாம்பை கொடுத்தார்கள் அவனே தன்னுடைய பிரசாதமா மாலையை கொடுத்தான், இப்படி எல்லாம் மீரா பாடியிருக்கா. ஆணி படுக்கைய கொடுத்துட்டா, மீரா அதை படுக்க சொல்றான், கூரா ஊசி ஊசியா இருக்கு. மீரா ஆனந்தமா படுக்கிறா. அப்படி படுக்கும் பொழுது பீஷ்ம பிதாமகர் நினைச்சுக்கிறார், ஏன்னா அவர் தான் இந்த பக்கம் அம்பு குத்தி அந்த பக்கம் வந்தது, அத படுக்கும் பொழுது அப்படியே பகவன் நாமத்தை சொல்லிட்டு படுக்கிறா. ஆனா அதெல்லாம் அழகா ஜோரா புஷ்பமாவே மாறிடுச்சு. அந்த பலம் உண்டு பக்திக்கு, இது மேஜிக் இல்ல, பக்திக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் உண்டு. நம்மளே சொல்றோம் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண நடந்துருன்றோம் இல்லையா. நம்ம ஒரு 10 ரூபா உண்டியல போடுறோம்னு சொல்லுவோம் சுவாமி கிட்ட, 10 ரூபாய்க்கு அவர் பண்றாரா? அது 10 ரூபா வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? திருப்பதி பெருமாள் மொட்டை அடிச்சுக்கிற முடிய வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? நமக்கே பிரயோஜனம் இல்லை. எதுக்கடானா எனக்கிட்ட அதை கொடுத்தா நான் கிருப பண்ணுவேன்னு நம்புறாள், அந்த நம்பிக்கைக்கு சுவாமி பண்ற. இல்லாட்டி நம்ம போடுற நம்ம டீலிங்ல அப்படிதான் இருக்கும். ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுவோம், பகவானே நல்லபடியும் நடத்து கொடுத்துரும், ஒரு 500 ரூபா உண்டியில போற. 40 லட்சம் ரூபாய் டீலிங், உண்டியில போடுறது 500 ரூபாய், எங்கேயாவது நியாயம் இருக்கா? புளி கூட ஒட்டவே அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் தானே பரவாயில்ல, 10 லட்சம் அது எப்படியும். ஆனா அந்த 500 ரூபாய் சுவாமிக்கு முக்கியமான அது இல்ல, என் மேல அவளை நம்பிக்கை வச்சிருக்காள். அந்த நம்பிக்கை பகவான் நம்பிக்கை தவிர எதையுமே கேட்கறது இல்லை. நம்பேன்பா அப்படின்றான். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே, நான் பாத்துக்கிறேன்றான் பகவான். அந்த கேரண்டி கொடுக்கிறான். மீரா கவலையே படல, ராணா பார்த்தா என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாரும் இவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான்னு நாட்டில் இருக்க ஜனங்கள்லாம் குதிச்சு போயிட்டான். கோபமான கோபம் இவளுக்கு. கடைசியில ஒரு நாள் ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி மீராவதுல உட்கார சொல்லி 4 சேவைகளை கொண்டு போய் இவளை காட்டுல ஒரு பங்களா இருக்கு அவனுக்கு அரண்மனை, அதுல கொண்டு விட்டுடுங்கோ, உள்ள கொண்டு விட்டுட்டு வெள்ள கூட்டிட்டு வந்துருங்கோ, பசியிலின் தாகத்தை செத்து ஒழியட்டும்னுட்டான். எந்த மீரா வேணும்னு ஆசைப்பட்டு எவன் கல்யாணம் பண்ணிட்டானோ அவனே சொல்றான், எனக்கு இவன் வேண்டாம், இதுதான் உலகம். நம்மளே சுகம் இருக்கிற வரைக்கும் உலகம் எல்லாருமே நம்மளை கொண்டாடும். நம்மளால பிரயோஜனம் இல்லைன்னா போனா தேவலையேன்னு சொல்லும். மாத்திரம் யாராவது வயசானவ படுத்த படிக்கையா இருக்க ஒரு 2 மாசம் இருக்கா வச்சுக்கோங்க, எழுந்து நடமாடி வரணும்னு யாராவது கேட்டுருப்போன்னு நினைக்கிறேன், பெட் சோர் வந்துடுச்சு ரைட். பகவான் நல்லபடியா அழிச்சுட்டு போனா தேவலை, பகவான் ஏன் கிருப பண்ண மாட்டேங்கிறான்னு அதேவா ஓடி ஆடி உழைச்சிருக்கா. அவளால நமக்கு வருமானம் இருக்குன்னா போயிட்டானா பகவான் ஏன் தான் அப்படி கஷ்டப்படுத்துறான்னு தெரியல, அவர் ஐஷன் போயிட்டானே அப்படின்னு. நமக்கு பிரயோஜனம் இருக்கிறதெல்லாம் நம்ம கூட இருக்கணும், நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால உடனே பகவான் எடுத்துட்டு வேண்டாம். பகவான் என்ன எனக்கு சொல்ல தெரியல அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு சுயநலம்னு பாத்துக்கோங்க, அவ கஷ்டப்படுறான்றத விட நமக்கு அந்த கஷ்டத்தை சகிக்க முடியல, ரெண்டுமே உண்டு இருக்கு. அப்படிதானே நம்மால இந்த உடம்புனால பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் தான் உலகம். உங்க உடம்ப நீங்க குளிப்பாட்டிண்டு, நீங்க ட்ரெஸ் பண்ணிண்டு, உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்டு, உங்க மலமூத்திர விசர்ஜனத்தை நீங்க அலம்பி தொடச்சிக்கிற வரைக்கும் மரியாதை. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இவ்வளவுதான். இல்லைன்னா போனா தேவலை. இது உலகத்தினுடைய யதார்த்தம். நம்மளே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லவே முடியும். சொன்னா போய் கேரண்டியா நம்ம தாத்தாவோ பாட்டியோ யாரோ இருந்திருப்பார், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வாழவே இருந்திருப்பார். அவ்வளவுதான், மீரா செத்து ஒழியட்டோம்னுட்டான். மீரா கொண்டு விட்டா, மீரா கேட்டா எதுக்கு இங்க விடுறேன் அப்படின்னா, அந்த சேவகன் சொன்னா, மீரா மாதம் அவளை மன்னிச்சிடுங்க, உங்களை கொண்டு போய் இப்படி விட சொல்லி ராஜாவுடைய உத்தரவு. அப்படி அதுக்கு இங்கன்னா, இல்ல எங்க அண்ணன் ஆகாரம் இல்லாமல் நீங்க செத்து போகணும்னு ராஜா முடிவு பண்ணிட்டாரு. ஓ அப்படியா, சரி. அவ சொன்னா எங்களை மன்னிச்சிடுங்கோவா, எங்களுக்கு சாபம் கொடுத்துடாதீங்கோ அப்படின்னா மீரா சிரிச்சா. இதுவும் கிருஷ்ணன் இஷ்டம். என் கிருஷ்ணனுக்கு தெரியுமே என்ன கஷ்டம் பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறா. ரொம்ப மனோதீரியம் போகணும். குந்தி மாதா அப்படித்தானே கேட்கிறா, விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் யஸ்யாது அபுனர்பவ தர்ஷனம். கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டத்தை குடுன்றா. பகவான் பயந்து போயிட்டான், என்ன குந்தி அத்தை இப்படிலாம் கேட்கிறா. அது இப்பதான் எல்லா கஷ்டமும் முடிஞ்சு துரியோதனாதிகளை வதம் பண்ணிட்டு அப்பாடான பாண்டவர்களை செட் பண்ணிட்டு ராஜ்ய பரிவாரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தா இப்படி கேட்கறியே, இல்லடா கிருஷ்ணா கஷ்டம் வேணும்டா எதுக்கத்தே அப்படின்னா, கஷ்டம் வந்தா நான் அசக்ட் ஆயின்னு தெரிஞ்சு போயிடும், எனக்காலும் ஒண்ணு நான் அன்பிட்னு புரிஞ்சு போயிடும், கூட இருக்கிறவாளும் இவ்வளவுதான்னு தெரிஞ்சு போயிடும், யாருமே இல்லையான்னு அழுக வரும். அப்ப கிருஷ்ணான்னு கத்துவேன், நீ ஓடி வருவில்லையா, அதனால கஷ்டம் வேணும். கஷ்டம் வந்தா வேற வழியே இல்லை, ஓ தலையெழுத்து நீ ஏன் கூட இருப்பாரு. கஷ்டம் வரது உன் தலையெழுத்து, நீ என் கூட இருந்து கிருப பண்ணுவேன், எனக்கு கஷ்டம் குடு கிருஷ்ணான். ரொம்ப தைரியம் வேணும், கஷ்டம் குடுன்னு கேட்க முடியும். நம்மளாம் எத்தனை கஷ்டம் வேண்டாம் கஷ்டம் வேண்டாம்னு கதறோம் உலகத்துல. நீ அழகா குட்டி சொல்ல, கஷ்டத்தை குடு, அப்ப நீ என் கூடயே இருப்பா, எனக்கு நீ இருக்கணும், அவ்வளவுதானே. என்ன வேணா கஷ்டப்படமே, நமக்கு வேண்டப்பட்ட கூட இருந்தாலும் சந்தோஷம் தானே. வெயில் 50 டிகிரி வெயில் அடிக்கிறவன், குழந்தை வெளில போறான் சொன்ன அம்மாக்கு பிடிக்கல, சரி குழந்தைக்காக போறோன்னு போறான், சுற்றுறது அப்படியே காத்து அடிக்கிறது, குழந்தை ஜாலியா என்ஜாய் பண்ற, நமக்கு பார்த்தா பதறது, இந்த வெயில் எப்படிதான் அலையிறது அப்படின்னு. அம்மா கூட இருக்க ஒரு சந்தோஷம், கிருஷ்ணன் கூட இருந்தானா எதை வேணா ஜெயிக்கலாம், எப்படி வேணா பார்த்து விடலாமே. மீரா பார்த்தா சரி இதுவும் நன்மைக்கு, இதுவும் கிருஷ்ணன் இஷ்டம், நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம்னு சொல்றோம், இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டோம், இந்த மாதிரி ஏதான ஒரு கஷ்டம் உங்க வாழ்க்கை நீங்க பத்திரிகைகள் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்கோ, விஷம் கொடுத்துருக்காளா, பாம்பை கொண்டு கடிக்க வச்சிருக்காளா, இல்லையே, எவ்வளவு சௌக்கியமா இருக்கும் பாருங்க. அதனால பகவானுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கூட பக்தி பண்றவா இருக்கா, இருந்திருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கும் இருக்கிறவா பல பேர் எனக்கு தெரியும், பார்த்திருக்கேன் நடிகன் ஆச்சரியமா. மீரா அவ கொண்டு விட்டுவிட்டா, அவன் நினைச்சான் அவ தனிமையிலேயே செத்து போயிடுவான், மீரா பார்த்தா தனிமைதான் சுத்தம், கிருஷ்ணன் இருக்கான், நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், எங்க போனாலும் நாமஜபம், என்ன வேணா சுச்சுவேஷன் வரட்டும், எப்படி வேணா ஒஸ்டா இருக்கட்டும், இது சரியாகிறதுக்கான சாண்டேல ஜோஸ்கியரே அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லட்டும், நீங்க பாட்டு நாமஜபம் பண்ணு. ஜோசியர் எவ்வளவு பாவம், அவர் ஏதோ ஒரு 9 கட்டத்தை வச்சு சொல்லிட்டு இருக்காரு, 9 கட்டத்தை தாண்டி நிறைய கட்டங்கள் இருக்கு, கிருஷ்ணனுக்கு தெரியும், ஜோசிய பாக்குறா கூட அவளுடைய பிராரப்தம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதற்குதான் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். சுவாமி ராகவேந்திரருக்கு ஜோசி 3 பேர் பாக்குறா, 3 பேர் 3 விதமா சொல்றா, சிஷ்யாலாம் பயந்து போயிட்டா, 3 பேர் 3 விதமா சொல்றாள், எது உண்மை அப்படின்னு ராகவேந்திரர் சொன்னார், 3மே உண்மைன்னு சொன்னார், நிறைய உண்டு இது. பகவான் மட்டும்தான் சர்வஜ்ஞன், எல்லாம் அறிந்தவன் அவன் மட்டும்தான். மீரா கவலையே படல, அங்கேயும் உட்கார்ந்து கிருஷ்ணநாம ஜபம், சரி இன்னைக்கு ஏகாதசி நினைச்சுட்டான், அவ்வளவுதானே. சிலதெல்லாம் நமக்கு பசி ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்தா தானே வேற வழி இல்லாம நாம ஜம் பண்ணி உட்காந்துருவோம், வேற வழியே இல்லை அப்படின்னா ஜம்னு நின்றுட்டு இருப்போம் இல்லையா. மீரா பார்த்தா ஏகாந்தமா பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா, தன் மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான் ஏவ காயந்தியோன ஆத்மாகாராணி சஸ்மருகுன்னு கோபிகள் எப்படி கோபிகா கீதம் பாடினாலோ அது போல தன் மனஸ்காக மனசாங்கிட்டே கொடுத்துட்டாள், தன் மனஸ்காக ததாலாபாக அவருடைய லீலைகளையே ஆலாபனம் பண்ணிண்டு, தத் விசேஷ்டாக தத் குணான் ஏவ காயந்தியோ, கிருஷ்ண குணங்களை பாடிண்டு லீலைகளை பாடிண்டு கோபிகள்லாம் அவபாட்டு இருந்தா அப்படின்றா சுகபிரம்ம மகரிஷி. மீரா பார்த்தா பா எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு, அப்பெல்லாம் நீ கூட இருந்திருக்க, எத்தனையோ பேரை காப்பாற்றின உனக்கு இந்த மீராவை காப்பாத்தாதான் ஒரு கஷ்டம், நீ எங்கெங்கயோ ஒளிஞ்சின்னு இருக்காய், நீ என்ன ரகசியமா பார்க்கணும் தானே என்ன கொண்டு வர சொல்லியிருக்கா, எங்கடா ஒளிஞ்சின் இருக்காய், கிருஷ்ணா வா ஓடி வா, என் கண்ணதுக்க காட்சி கொடு அப்படின்னு மீரா ஆனந்தமா உருகி உருகி பஜனை பண்றான். அப்ப பிருந்தாவனத்துக்கு போகிற சில பக்தர்கள் இந்த காட்டு வழியா போறா, அவளுக்கு மீராவுடைய கீர்த்தனை கேட்டுடுத்து ஓடி வந்து பார்த்தா ஒரு காட்டு அரண்மனைக்குள்ள ஒரு ஸ்திரீயுடைய குரல் மட்டும் கேட்கறது, வெளியில பூட்டி இருக்கு, இவ பூட்டை உடச்சுன்னு உள்ள போய் பார்த்தா மீரா தீரீகமா உட்கார்ந்து பகவத் பஜனை பண்றா, ரொம்ப நேரம் மீரா தன்னை மறந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. இந்த பாகவதர்கள் அவபாடு உட்கார்ந்து கேட்டார்கள், பஜனை முடிஞ்சு மீரா கண்ணை திறந்து பார்க்கணும், நிறைய பக்தர்கள் உட்கார்ந்து இருக்கா, மீரா ஒண்ணுமே புரியல, அவள்லாம் சேவிச்சா மீராவை யாரம்மா நீங்க அப்படின்னா, மீரா சொன்னா அடியாள் கிருஷ்ண தாசி, அதானே அடையாளம், நமக்கு என்ன அடையாளம், நம்ம உடம்புக்கு 1000 அடையாளம் இருக்கு, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், என்ன படிப்பு படிச்சிருக்கா, கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, கோபிஷ்டர்கள், நிறைய அடையாளங்கள், குணத்தை வச்சுண்டு, உடம்ப வச்சுண்டு, பட்டம் பதவி பணத்தை வச்சுண்டு அடையாளங்கள் இருக்கு. ஆத்மாவுக்கு ஒரே அடையாளம் தான் பகவானுடைய தாசன் தாசி. ஆஞ்சநேயரை பார்த்து ராவணன் கேட்கிறான், ஏ குரங்கே நீ யார், ஆஞ்சநேயர் சொல்ற, தாசோஹம் கோசலேந்திரஸ்ய, நான் ராமதாசன். அது மாதிரி மீராவுக்கு என்ன சொல்ற, அடியாள் கிருஷ்ண தாசி, அதுதானே உத்தமம், ஆச்சரியம், மா கிருஷ்ணதாசி பேரண்ணம்மா அப்படின்னா, மீரா சொன்ன சரீரத்துக்கு மீரானு பேரு, சரீரத்துக்கு தானே பேரு, நமக்கு பேர் இல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பேர் நமக்கு இல்ல, நம்ம வெறும் ஆத்மா, சரீரத்துல இருந்து ஆத்மா அவன் கிளம்பி போனதுக்கு ஒரே ஒரு பேர் தான் பெணம்னு பேரு, பணத்தை எப்ப எடுக்க போல, அவர் எப்ப எடுக்க போறேன், அவர் போயிட்டார், அவர் உள்ளவர் போயாச்சு, இது பிணம், இவ்வளவுதான் நமக்கு அடையாளம், அடுத்த சாம்பல், அதுக்கப்புறம் போட்டோ, அதுக்கு ஒரு 2 தலைமுறை கழிஞ்சு அதுவும் காணாம போயிடும், நம்மளே அப்படிதானே வச்சுருக்கோம், அப்ப அடுத்த மட்டும் குத்த சொல்லப்படாது, ஒரு 2 தலைமுறை போட்டோ வச்சுக்கிறது இடம் இல்லை நமக்கு, ஏதோ சாதத்தை அன்னைக்கு சொன்னா பெரிய விஷயம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஞாபகம் இல்ல, இவ்வளவுதான் அடையாளம். ஆனா ஆத்மா நிரந்தரமானது, அதுக்கு ஒரே அடையாளம் பகவான் மட்டும்தானே. மீராசன்னா சரீரத்துக்கு மீரான்னு பேரு. இந்த பக்தர்கள் கண்கள் ஆனந்த பாஷம், ஜெய் போலோ கிரிதர கோபாலுக்கு ஜெய் அப்படின்னாரு. மீரா பார்த்தா என்னன்னா, உங்களை தேடி நாங்க சித்தோடு போனோம், நீங்க இல்லேன்னுட்டா, எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சொன்னா, காணாம போயிட்டேன்னு சொன்னா, கடாது கிருஷ்ணா உன் பக்தைய பார்க்க முடியாதான்னு நினைச்சோம், ஆனா ஏகாந்தமா வந்து பார்த்துட்டோம். மீரா சிரிச்சா, இதுக்காக தான் கொண்டு எனக்கு உட்கார வச்சிருக்கேன். ஆனா அரண்மனையில் இருந்தா கூட இவாள்லாம் பார்த்து பேசியிருக்க முடியாது. அழகா கொண்டு வந்து விட்டுட்டா ஏகாந்தமா எல்லாரும் நன்னா பஜனை. பகவான் எங்க இருந்தாலும் யாரையா கொண்டு வந்து விடுவான். இப்ப நீங்க எல்லாம் வந்திருப்பேன், புது இடத்துக்கு போறோம், யார் இருக்கா, என்ன பண்ண போறோமோ தெரியல, சரி ஏதோ சம்பாத்தியம்னு வந்திருப்பேன். இந்த இடத்துல இத்தனை பேரையும் சேர்த்து ஒரு விஷ்ணு சகசநாம பாராயண மண்டலி ஒவ்வொன்றும் அழகா பகவான் ப்ரீ பிளான் பண்ணிதானே கொண்டு வரான். அத்தனை அழகா கொண்டு வந்திருக்கான, அவன் ப்ரீ பிளான் பண்ணிருக்கான். யார் இருக்கா என்ன இருக்கு, நம்ம மனுஷா உண்டா இல்லையான்னு தெரியல, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு சோகம் சொல்றதுக்கு உண்டான்னு தெரியல, கோவில் உண்டான்னு தெரியல, எவ்வளவு யோசனை பண்ணி வந்திருப்பேன். அந்த ஒண்ணு அங்க வர இங்கேயும் நல்லா இருக்கு போல இருக்கு தோன்றது இல்லையா. இப்ப பகவான் எல்லாம் அழகா பண்றான், அவன் அவ்வளவு அழகா பண்றான். நீங்க ஒண்ணுமே பிளான் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம், குழந்தை மாதிரி இருந்தோம். குழந்தை தானே பிளான் பண்றதா, ஒண்ணுமே பிளான் பண்றது இல்ல பாருங்க. பார்த்து பார்த்து எனக்கு எல்லாம் டக் 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 தான் தான் நடக்கிறது. எங்க போனாலும் எங்க போனாலும் அதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறோம் இல்லையா. இந்த குழந்தைக்கு இது வேணும்னு ஓடுறோம் இல்லையா. நம்மளால முடியும்னா கண்ணனால முடியாதா. இந்த குழந்தை நமக்கு எத்தனை வருஷம் பழக்கம், அது பிறந்ததுலேருந்து பழக்கம், நமக்கும் கண்ணனுக்கும் கோடி 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 வருஷ பழக்கம், கர்ப்பத்துல பிரளயத்தை வச்சு வச்சு சுமந்திருக்கான். நம்மளை அவனை தவிர வேற யார் அறிவார்கள், நமக்கு எது நல்லது நம்மளை விட அவனுக்கு நன்னாவே தெரியும், சந்தேகமே வேண்டாம். நமக்கு என்ன நல்லது எது சரி அப்படின்னு கிளீனா எத்தனை விஷயங்கள் நம்ம தப்பா கேட்டிருக்கோம், பகவான் கொடுத்து அவன் கொடுக்கல, ஏண்டா உனக்கு இது வேண்டாம், எத்தனையோ விஷயம் கேட்டுருக்கோம், உடனே கிடைச்சிருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் அது நமக்குன்னு வச்சிருந்தா நம்ம பிரேயர் கரெக்டா இருந்தது கிடைச்சது. சிலது கிடைக்கலன்னா ஏதோ போஸ்ட்போன் ஆகும், இல்லாட்டி அது வேண்டாம், குழந்தைக்கு அம்மா கெடுதல் கொடுக்க மாட்டா, நல்லது மட்டும்தான் கொடுப்பாள், சந்தேகமே வேண்டாம். ஏதோ ஒண்ணு கிடைக்கலையா, கிருஷ்ணன் அது வேண்டாம்னு வச்சிருக்கான், கிடைச்சிருக்கான், கிருஷ்ணன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். உனக்கு எது உண்டோ அது உண்டு, ரமணர் சொல்ற மாதிரிதான், உனக்கு எது இல்லையோ அது இல்லை. ஏன்னா நம்ம இங்க வந்தது கர்மாவை கழிச்சுட்டு திரும்பி நம்ம வீடான வைகுந்தம் போகிறதுக்காகத்தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஜாலியா அப்படி செட்டில் ஆகிறதுக்காக இல்லை. டூரிஸ்ட் விசால வந்தோம்னா டூரை பார்த்து ஓடி போயிடணுமோன்னு அவ்வளவுதான், ஒரு வீசாவோட வந்திருக்கும். இப்படி கொஞ்ச நாள் பூமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கர்மாவெல்லாம் கழிச்சு கட்டிட்டு நில் பேலன்ஸோட நேர வைகுந்தத்தை பார்க்க போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். மீரா பார்த்தா பகவானுடைய கிருபைன்னு விட்டா ரொம்ப சந்தோஷம். உடனே பக்தர்கள்லாம் சொன்ன, நாங்கள்லாம் பிருந்தாவனம் போறோம், நீங்களே எங்களோட வாங்குவோமா அப்படின்னா, மீரா சொன்ன அது வரமாட்டேன், அது நியாயம் இல்லை, அது தர்மம் இல்லை, என் கண்ணன் என்னை கூட்டிட்டு போவான், அப்ப நான் வரேன், இப்ப வர மாட்டேன்னுட்டான். பிராணாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது, ரொம்ப வருத்தப்பட்டான். சரி இனிமேல் அவளை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் காட்டுக்குள்ளேந்து வந்து இவ்வளவு அழிச்சுட்டு போனான். மீரா அப்படி ராஜாத்தி மாதிரி இனிமேல் ஒழுங்கா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னா, மீரா சரி இதுவும் நன்மைக்கு. எத்தனை பாருங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா போகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா. அதுதான் திரும்ப திரும்ப மீராவோட சரித்திரம் ராமாயணம் எல்லாம் நமக்கு இது ஒண்ணுதான் சொல்றது, எது வேணா எப்படி வேணா மாறட்டும், நீ பாட்டுக்கு ஒரே ஸ்தித்தில இரு. ராமச்சந்திரமூர்த்திக்கு நாளை காத்தால அபிஷேகம், பட்டாபிஷேகம்னா காத்தால காட்டுக்கு போனுட்டான், பகவான் ஜாலியா சிரிச்சுட்டே போற காட்டுக்கு. இதுதான் லைஃப், ஹியூமன் லைஃப் அவ்வளவுதான். எதுக்குமே அசராதிங்கோ, நீங்க தைரியமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லதுதான், கெடுதல் நடக்காது, அது மட்டும் மைண்ட் நன்னா வச்சுக்கோங்க. கெடுதல் நடக்கிறதுக்கு 1% கூட சான்சஸே இல்லை. எல்லாமே நல்லதுதான் நடந்தது, நல்லதுதான் நடக்கிறது, நல்லதுதான் நடக்க போகிறது, எல்லாம் நன்மைக்கே. ஒவ்வொரு பீரியட்ல எல்லாம் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். மீரா கவலையே படல, சரி இதுவும் கிருஷ்ணனிஷ்டம். மீரா பஜனை பாடக்கூடாதுன்னுட்டான், பகவத்கீதை படிக்கக்கூடாதுன்னுட்டான், பாகவதம் தொடக்கூடாதுன்னுட்டான், சரின்னுட்டான். மீரா அவன்கிட்ட பேசணும்னா அழகா பேசிட்டு இருக்கா, எல்லாம் பாகவதம் தொடக்கூடாது, ஆனா மனசுக்குள்ள சொல்ல முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்லோகம் பழகிட்டு மனசுக்குள்ள சொல்லலாமே, பஜனை வெள்ளதானே பண்ணக்கூடாது, பாதி படுத்துன்னு மனசுக்குள்ள பஜனை பண்ணலாம், இது யாரும் தடுக்க முடியாது. அவ்வாட உள்ளுக்குள்ள அது ஒரு சுகம், யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய பக்தி. அந்த மனசு, அந்த மனசுக்குள்ள அப்படியே நாம உண்டு, நம்ம பகவான் உண்டுன்னு ஒரு சுகானுபவம். மீரா அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கா, அப்ப ஒரு விஜயதசமி வர்றது. ராணா சொன்னா, நீ பட்ட மகிழ்ச்சியா பக்கத்துல உட்காரணும், நல்லா அலங்காரம் பண்ணிண்டு. மீரா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணா, ஏற்கனவே அழகி இப்ப இன்னும் அழகா ஆயிட்டா, கால்கள்ல சலங்கை எல்லாம் கட்டிண்டாச்சு, கைகள்ல மெஹந்தி எல்லாம் அட்டிண்டாச்சு, வளையல் எல்லாம் போட்டுண்டாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலங்காரம் பத்து புடவை எல்லாம் முடிச்சுண்டாச்சு. அவளுக்கு என்னமோ மனசுல ராசத்துக்கு போறோம்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ராசக்கீடை ஆடுறதுக்கு கண்ணனுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு தோணி போயிட்டு மனசுதானே அழகா அப்படி படிகள்ல இறங்குறா. எங்கிருந்தோ ஒரு கிருஷ்ண கானம் கேட்டுது, மனசு மயங்கி போயிடுது. கிடுகிடுகிடு நேர கோவிலுக்கு ஓடி போயிட்டான். அவ்வளவுதான், பத்த மகிழ்ச்சி வருவான் வருவான்னு இவன் காத்துட்டு இருந்தான், வரல. அவ கோவில் போய் ரொம்ப நாள் ஆயாச்சு. கோவில்ல போய் நன்னா ஆடி பாடி பஜனை, கோவில் அப்படியே வச்சிருந்தா பிரச்சனையாடும் சொன்னதுனால பூஜை பண்ணிட்டு இருக்கா. சில பக்தர்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கா, வயசானவா குழந்தைகள்லாம் ஸ்திரீகள்லாம் வந்து போயிட்டு இருக்கா. அவளுக்குலாம் ரொம்ப நாளா மீரா தரிசனம் பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு மீரா வந்துட்டா நன்னா ஆடி பாடி ஒரு பஜனை, தன்னை மறந்து ஆடணும். எழுந்தும் பறந்தும் துல்லாதா தன்மால் கருமமின் சொல்லீர் தன் கடல் பக்தத்துள்ளீரே. பகவன் நாமத்தை சொல்லி ஆடணும் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபுலாம் என்ன அழகா கையை தூக்கிட்டு ஆடுற, தன்னை மறந்து சரீர போதம் விட்டு போகணும். அப்படியே கிருஷ்ண நாமத்துல மயங்கி 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 அப்படியே ஹரே கிருஷ்ண ஹரே ராமான்னு ஆடுறா சைத்தன்ய மகாபிரபு. தெய்வீகமா இருக்கு. அந்த மாதிரி இந்த மீற ஆடுறா. விஷயம் தெரிஞ்சுடுத்து ராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து. ஜெயமல்ல கூப்பிட்டான், கோவில் இடிச்சு தள்ளிடுன்னுட்டான், இடிச்சு தள்ளிடு பீரங்கிய கொண்டுன்னுட்டான். ஜெயமல் வந்தான், உள்ள வந்து சத்தம் போட்டான், எல்லாரும் வெளில போயிடுங்க, கோவில் இடிச்சு தள்ள போறேன், ஓடி போயிடுங்கோ அப்படின்னா. ஆனா யாரும் நகரல. அப்ப அவன் சிரிச்சான், என்னமோ அந்த கிரிதாரி கோவர்ண கிரி தூக்கி காப்பாத்துன மாதிரி உங்களை காப்பாத்துவான்னு நினைக்கிறேளோ அப்படின்னா. உடனே மீராவுக்கு கோபம் வந்துடுத்து, ஜெயமலை பார்த்து கத்தினான், என்ன பேசுறாய், பகவான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான், சாதாரணப்பட்டவன் கிடையாது, ஆச்சரியமானவன், எல்லா விதத்திலையும் சர்வசிரேஷ்டமானவன், அவன் நிச்சயமா காப்பாத்துவான்னு சொல்லி எல்லாரும் உக்ரமா பஜனை பண்ண. மீரா பிரபு கிரிதாரின்னு கத்தி 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 பஜனை பண்ணான். ஒரு ஆவேசம் அந்த மாதிரி, என்ன சொல்லியும் இவன் கேட்கவே இல்லை. நாலா பக்கமும் பீரங்கிய வச்சா, இடி இடி நல்லா குண்ட போட்டா, இடிஞ்சு விழுந்தது எல்லாம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தை அப்படி நிசப்தமா இருந்தது. எல்லாம் ஆச்சு. மீரா கண் திறந்து பார்த்தா, சுத்தி இருக்க எல்லா பக்தர்களும் கீழே விழுந்துட்டா, அவங்களே எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுத்து அத்தனை பேரும் போயிட்டான். மீராக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சது. ஏ கிருஷ்ணா, உன்னை நம்பிதானே இத்தனை குழந்தைகள் பஜனை பண்ணிட்டு இருந்தா, இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு கத்தினா. பகவான் சொன்னா, அடி போடி, உன் காரணம் கொண்டு அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்துட்டேன். அத்தனை பேருக்கு சரீரம் எப்படி போகிறது முக்கியமே இல்லை, போகும்பொழுது எதை நினைக்கிறோன்றதுதான் முக்கியம். சரீரம் நம்ம பீஸ்ஃபுல்லா போனா ஆஹா நல்ல கதி அடைஞ்சுட்டான் இல்லாமல் அர்த்தமே கிடையாது. ஜடபரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் போனான், ஆனா அடுத்த திரும்ப மானா பிறந்த முக்கியமே இல்லை. சரீரம் எந்த விதத்துல போகிறது முக்கியம் இல்லை, இறக்கிற சமயத்துல மனசு எங்க இருக்குன்றது தான் முக்கியம். அவ்வளவு அழகா அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுத்தேன் அப்படின்னா கண்ணன், அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்க, டக்கு கிடைச்சிருப்பேன் ரொம்ப கஷ்டப்படாம. மீரா கேட்டா, இத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்த நான் மட்டும் ஏண்டா, என்னையும் ஐஷன் போக வேண்டியதுதானே அப்படின்னா. பகவான் சிரிச்சான், உனக்கு மோட்சம் வேணுமா பிருந்தாவனம் வேணுமான்னு இந்த ஆப்ஷன் கேட்டா என்ன சொல்லுவான், பிருந்தாவனம் தான் கிளம்பி வாங்கிட்டான். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் காத்துட்டு இருந்தான். ஒவ்வொரு நாளும் வாழறன்னா ஏதோ ரீசன் இருக்கு. பகவான் கெட்டுங்க எவ்வளோ நேரம் எத்தனை தடவை என்ன பகவானை ஐஷன் போகப்படாதான் கேட்டிருக்காரு. அப்பெல்லாம் ஐஷன் போய் தானே எல்லாரும் போயிருக்கோம். ஒரு நாளைக்கு பத்து தடவை போக வேண்டியதுதான், மாசத்துக்கு அஞ்சு தடவையாவது போயிடுது. ஆவிங்க பாசத்து போதெல்லாம் போயிடலாமா, நாக்க பிடுங்கிட்டு போகலாமான்னு தோன்றது. ஆத்துக்கார திட்டும் போதெல்லாம் நாக்க பிடுங்கிட்டு போகலாமான்னு தோன்றது. தோன்ற சமயத்திலலாம் போச்சுன்னா இந்த ஜென்மாவே ஒரு 1000 2000 தடவை மினிமம் செத்து போயிட்டு வந்துருக்கும். பகவானுக்கு தெரியும், நம்மளாம் எமோஷனலா எப்பயாவது இடியட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், பகவான் அதுக்கு வேலை கொடுக்கவே மாட்டோம். மீரா கிட்ட கேட்டா, பிருந்தாவனமா மோட்சமானா பிருந்தாவனம், அதுக்கு மேல ஆப்ஷன்ஸே வேண்டாம், இருந்தது என்ன பண்ண போறோம், நல்லா தான் இருக்கு, பட்சில் பிருந்தாவனம் அது விசேஷம்தான். மீரா சொன்னா, நீ தானே பிருந்தாவனத்தை கூப்பிடல, இப்ப கூப்பிடுறேன் வாடி அப்படின்ட்டான். மீரா ஒரு துள்ளு துள்ளினா, தன் கிரிதர கோபாலன் எடுத்துட்டா, முந்தானில முடிஞ்சு வச்சுட்டா, முந்தானையில் முடிந்து ஆளலாம்படியாக பெரியவாசன்ல சொல்ற கோபிகள்னா, கிருஷ்ணனை முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தாளா, முந்தானில முடிஞ்சு வச்சிருக்காளா, முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தாளா, வெறி பிடிச்ச மாதிரி கிரிதாரி 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 கத்திட்டு ஓடி வந்தா, பயந்து போயிட்டான் ஜெயமெல்லாம். ஐயோ இவன பேயா பிசாசா, இத்தனை கட்டடம் இடிஞ்சு விழுந்து இவ்வளவு பேர் போயிட்டா, இவன் மட்டும் பைத்திய மாதிரி ஓடி வராளேன்னு பார்த்தான். விடுகிடுகிடுன்னு ஓடினான், ஓடு ஓடு ஓடிண்டே இருக்கா. கிருஷ்ணா கிரிதாரி பிருந்தாவனம் 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 பைத்தியம் பிடிச்சு ஓடுறான். கிருஷ்ண பைத்தியம், பேயரே எனக்கு யாவரும் யானும்போர் பேயனே எவர்க்கும் இது தேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு என்றார் குலசேகரர் சொல்றார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் பைத்தியம், பக்தர்களை பொறுத்த வரைக்கும் உலகம் எல்லாம் பைத்தியம், ஆக மொத்தம் எல்லாம் பைத்தியம். நீயும் பைத்தியம், நானும் பைத்தியம், அவளும் பைத்தியம், இவாளும் பைத்தியம். அதனால ஆழ்வார் சொல்றார், நான் கிருஷ்ண பைத்தியமா அலைஞ்சிட்டு போறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு பைத்தியம் அவ்வளவுதானே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பைத்தியம். நீராவது கிருஷ்ண பைத்தியம், ஓடிட்டான் கிடுகிடுன்னு ஓடுறான். பல நாள் ஓடி 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 வந்து எங்கேயோ ஒரு நதியில விழுந்தா, விழுந்தாது திடீர்னு பார்த்து அழகா விடியற காலம்பர நேரம் யாரோ அவளை இழுத்து அப்படி கரையில போட்டார்கள். கரையில போட்டாச்சு, போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சா. சில பேர் அவள் நாடி எல்லாம் பிடிச்சு பார்த்தார். ஒருத்தர் சொன்னார், இல்ல அவள் பிரேம சமாதியில இருக்கா அப்படின்னு விட்டான். அப்படியா சொல்ல உடனே எல்லாரும் உட்கார்ந்து சுத்தி வர உட்கார்ந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அப்ப இவன் மடியில் ஏதோ முடிஞ்செல்லாம் வச்சிருக்கா. அப்ப அங்க இருந்து ஒரு சாது சொன்னார், அவன் முந்தாள் ஏதோ முடிஞ்சு வச்சிருக்கா, முதல்ல எடு அப்படின்னு. அந்த முன்மானை திறந்து பார்த்தா உள்ள கிரிதர கோபாலன் தேன்னு. சாது கதைனா, ஏ கிரிதாரி அப்படின்னு கத்திருந்து ஸ்வயம் ரைதாசன் குருகிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடுத்து. அதனால விழி கிடைக்குமா, அதய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமானா, குரு வெதச்ச வெதவி போக சத்தியமா கொண்டு போய் பகவான் சேர்த்துடும். ரைதாசர் காலையே வந்து இடிச்சது உடம்பு, தூக்கி வெள்ள போட்டார்கள். நாமஜபம் பண்ணார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லாரும் கத்தினார்கள். நீர் அப்படி லேசா கண்ணை முழிச்சு பார்த்தா சுத்தி வர சாதுக்கள் கையில ஜபமாலையெல்லாம் வச்சிருந்திருக்கான். நீராபடி பாத்தா தன் குரு, ஹா சத்குருநாதா அப்படின்னாரு. சத்குரு பார்க்கவே ஒரு தனி சந்தோஷம், லோகத்துல யார் சமான சத்குருவுக்கு. சத்குருநாதான்னு கதறினான். சத்குருவை பார்த்தா திரும்பி மூர்ச்சியாக விழுந்துட்டான். திரும்பி எல்லாரும் உட்கார்ந்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜபிச்சாரு. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு அன் முழிக்கிறான். அப்படி பாக்குறா, எங்க இருக்கேன் அப்படின்னா, சத்குருநாதன் சிரிச்சார், எங்க வரணுமோ அங்க வந்துட்டாய் அப்படின்னு. ஆ சத்குருநாதன் திரும்பி மூர்ச்சியாக விழுந்துட்டார். திரும்பி ஜபிச்சுட்டே இருந்தா, திரும்பி கண்ணை முழிச்சு பார்த்தா, எங்க இருக்கேன் அப்படின்னா. அழகா அவர் சொன்னார், கிரிதர கோபாலனுடைய இடத்துக்கு வந்துட்டாயிடி அப்படின்னா. ஆ கிரிதாரி மூர்ச்சியாக விழுந்துட்டார். திரும்பி ஜபிச்சுட்டே இருக்கா, திரும்பி கண்ணை முழிச்சு எங்க இருக்கேன் அப்படின்னா. கடைசியில குருநாதன் பிருந்தாவனம், பிருந்தாவனமான அலறிடிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அந்த பிருந்தாவனம் அடைகிறதுக்காக தான் அவன் ஜீவிச்சுட்டு இருந்தான். பிருந்தாவனம் போயிடணும் போயிடணும், ஒரு ஜென்மம் ஒரு நாளாக பிருந்தாவனம் போய் பார்த்தது, ஒரே ஒரு ராத்திரியாவது பிருந்தாவனத்தை இருந்துடணும், ஒரு க்ஷண நேரமாவது பிருந்தாவன வாசம் கிடைச்சிடும். ஏன்னா அப்பேற்பட்ட பிருந்தாவனம், கீதகவாடை உடைத்தாள் பெரும் கார்மேக கன்றே போல் வீதி யார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று ஆண்டாள் சொல்றா. கீதகவாடை தழைய தழை அப்படி பிருந்தாவனத்தை ராஜா விராஜன சுவாமி வரான். இன்னைக்கு முழுக்க பாதம் இருக்கலாமா, அந்த பிருந்தாவனத்தை தானே ராசக்கிரீடா ஆடினான், அந்த பிருந்தாவனத்தை தானே அகாசுரன் பதராசுரனுக்கு மோட்சம் கிடைச்சது, அந்த பிருந்தாவனத்தை தானே பகவான் இடது கையில தைஸ்தாத்தை வச்சுண்டு ஆனந்தமா கோபுரத்தோட உட்காந்து வனபோஜனம் சாப்பிடுறான். அந்த பிருந்தாவனத்திலேதான் பிரம்ம மோகனம் தா கிருஷ்ணனே அத்தனை கோப குழந்தைகளா மாறினது அந்த பிருந்தாவனம் தானே. கிருஷ்ணலீலாவில ரொம்ப ஆச்சரியமான இடம் அப்படின்னா பிருந்தாவன லீலா தான். பிருந்தாவனம் பிருந்தாவனம் வந்தே பிருந்தாவன சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் சார். நிகமாந்த மகாதேசிக சொல்ற, பிருந்தாவன வீதிகள்ல ஒரு நீல ஜோதி நடக்கிறதே, ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு உற்பத்தி ஆச்சே, கோபிகளுடைய ஹிருதயத்தை கொள்ளையடிக்கிறதே அந்த நீல ஜோதிக்கு நமஸ்காரம் சார். பிருந்தாவனம் அந்த வார்த்தைக்கு ஒரு அழகு, பிருந்தான துளசின்னு அர்த்தம். ஒரு காலத்துல நெருஞ்சி முள்ளா இருந்தது, பிருந்தான நெருஞ்சி முள்ளு அர்த்தம் உண்டு. நெருஞ்சி முள்ளா இருந்த இடம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் துளசி வனமா எடுத்து பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு கோவில் தான், எல்லாருமே கோபிகைகள் தான், எல்லாருமே கோபர்கள் தான். இன்னைக்கு அது தனி உலகம் தான், பிருந்தாவனம் தனி உலகம். அது மத்த உலகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அவ பாட்டுக்கு ஆடுவா பாடுவா, ராத்திரிய பூஜிப்பா, இப்படி ஆளுநர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருப்பா, பிருந்தாவன பரிக்கிரமா ஒண்ணுமே தெரியாது. பாங்கே பிகாரி கோவிலுக்கு போவா, சேரிப்பா, ஒவ்வொரு இடத்துல நிற்பா, காளிய காட்டு அப்படின்னுவா, சீர்காட் அப்படின்னுவா, கிருஷ்ணங்கதான் ராசம் ஆடினான்னுவா, திரும்பற பக்கம் எல்லாம் ராதே 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 ராதே, ஜோசே போலோ ராதே ராதே, ரேம்சே போலோ ராதே ராதே, கியாசே போலோ ராதே ராதே, கியாசே போலோ ராதே ராதே, பிருந்தாவனே ராதே ராதே, பர்சானாமே ராதே ராதே, ராதே ராதே ஷாம் மிலாதே, ஷாம் மிலாதே ராதே 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 ராதிகாணியுடைய பிருந்தாவனம் அப்படின்னு நீர் ஆடுறா பாடுறானா, பிருந்தாவனத்துக்கு வந்துட்டேனா என்ன, கிருஷ்ணன் பிருந்தாவனம் கூட்டி வந்துட்டானா, எனக்கு பிருந்தாவனம் வரத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா, குருநாதர் சொன்னார் அதிகாரம் இருக்கிறனால வேண்டி கொண்டு வந்திருக்கான் கண்ணன், ஆனந்தமா சுதந்திரமா அனுபவிட்டான், ஓடுறா ஆடுறா பாடுறா வரவா காலெல்லாம் விழவா, எல்லாரையும் கட்டி பிடிச்சுக்கிறான், நான் பிரஜவாசி அப்படின்றான், அங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறான், நீ கண்ணனை பார்த்தா எனக்கு சொல்ல என்ன, எனக்கு கண்ணன் ரோன் என்ன அப்படின்றான், துளசி செடியை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறான், கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே, ஏ துளசி துளசி உனக்கு கிருஷ்ணன் தெரியல, எனக்கு காட்டி கொடு பிளீஸ் அப்படின்றான், ஓடி போய் யமுனையில குதிக்கிறா, கிருஷ்ணங்க 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 கிருஷ்ணங்கன்னு தேடுறா, எல்லாரும் பாக்குறா இவளை வந்து சேவிக்கிறா, கலியுக கோபியோ கிருஷ்ணன் இப்படித்தான் தேடணுமோ, கிருஷ்ணனுக்காக இப்படித்தான் பரிதவிக்கணுமோ, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணனீர் கைகளாயிரைக்கும் அம்மாழ்வார் சொல்ற, ராத்திரி பகல் தூங்க மாட்டேங்கிற அழுதுண்டே இருக்கா, கிருஷ்ணா 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 புலம்பின்றே இருக்கா, பாடுறா பாடுறா குதிக்கிறா அழறா, கோவர்ணகிரி பரிக்கிரமா பண்றா, ராசக்கிரீட பண்ண இடத்துல ராசமண்டலத்தை போய் மண்ணில போய் உருள்றா, பாங்கே பிகாரிய பாக்குறா, எல்லாத்தையும் கொண்டு அவனுக்கு கொடுக்கறா, தன்னை மறந்து ஆடுறது பாடுறது எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாலும் சேர்த்து வச்சு அக்குறது அப்படிதானே காத்துட்டு இருந்தா, பிருந்தாவனம் போகணும் 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 வந்துட்டாளா மீரா, ஆடுறா பாடுறா அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம், பிருந்தாவனம்னு ஆனந்தம் தானே வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாரும் இவளை பார்த்து சந்தோஷப்படுறா, மன சுக்கியமா இருக்கா, ஒரு நாள் ஜீவ கோஸ்வாமிய தரிசிக்கலான்னு போறான் மீரா, போகும்பொழுது அவ சிஷ்யர்கள் வாசல்ல நிக்கலாம், உள்ள நுழையும் போது அவ சொல்றா இங்க ஸ்திரீகள்லாம் அலௌட் இல்ல அப்படின்னு, உடனே மீரா சிரிச்சா, ஓ அப்படியா, பிருந்தாவனத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு கிருஷ்ணன், அப்ப எல்லாரும் ஸ்திரீகள் தான், இவரையா ரெண்டாவது புருஷனோ அப்படின்னு போயிட்டான், அவ்வளவுதான் கேட்டுட்டு ஜீவ கோஸ்வாமி ஓடி வந்தார், அதுக்குள்ள மீரா மாதா கிளம்பி போயிட்டா, மீரா அங்க ஓடுறா இங்க ஓடுறா, கோவர்ணகிரிய போய் நிக்கிறா, பாறையை தொட்டு முத்தம் கொடுக்கறா, உலகமே தெரியல அவளுக்கு, எதுவுமே அவளுக்கு புரியல, எதுவுமே அவளுக்கு தெரியல, பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம், விதவிதமான கிருஷ்ண தரிசனம், விதவிதமான கிருஷ்ண லீலா, விதவிதமான பஜனைகள், கிருஷ்ணன் ஓடி வரான், ஆலிங்கனம் பண்றான், அவளை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கறான், மீரா கைய போதுன்னு தட்டாமால சுத்துறான், ராசக்கிட இடத்துல மீராவை ஒரு கோபியா சேர்த்துக்கிறான், மீரா பிரத்யக்ஷமா கலியுகத்திலே துவாபரயுகத்துல எந்தெந்த கோபிகள் என்னன்னு அனுபவிச்சாலும் அத்தனையும் அனுபவிக்கா, ரபதாலம் கிருஷ்ணான்னு ஜபிக்கிறா, ராதே கிருஷ்ணான்னு உருகிறா, ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறா, அங்க சைத்தன்ய மகாபிரபுடைய சன்னியாசி மூர்த்தி இருக்கு, மொட்டையெல்லாம் அடிச்சுண்டு சன்னியாச வேஷத்தோட ஓடி வந்து கட்டிந்து எழுதா, கிருஷ்ணா உனக்கு யாரா மொட்டை அடிச்சா, உனக்கு யாரா காவிய கட்டி விட்டா, நீ சாட்சா மன்மத மன்மதன் அப்படின்ன உடனே அடுத்த க்ஷணம் சைத்தன்ய மகாபிரபுடைய மூர்த்தி கிருஷ்ணனா காட்சி கொடுத்தது, சாட்சாத்னா சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணன், பல பல பலன்னு செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட சாட்சாத் மன்மத மன்மதனாக வேணுகானம் பண்ணிண்டு ஸ்வயம் கிருஷ்ணனாக சைத்தன்ய மகாபிரபு காட்சி கொடுத்தார், மீரா ஆனந்தத்தை தலைச்சா, பக்தர்கள் எல்லாருமே பார்த்தா பிரத்யக்ஷமா, அத்தனை பேர் ஆனந்தம் தலைச்சிருக்கா மீரா, ஒவ்வொரு நாளும் பாகவத்துடைய ஒவ்வொரு விஷயங்களை அனுபவிக்கிறா, யாரையாவது பார்த்து நீ அக்ரூரோ அப்படின்னு, யாராவது பார்த்து நீ ஆண்டாளா அப்படின்ச்சா, மீராவுடைய பக்தியை பார்த்து பிருந்தாவனமே ஆனந்தப்படுறது, மயில்கள் குயில்கள்லாம் மீராவை பார்த்து ஆட ஆரம்பிச்சுடுச்சு, எல்லாரும் மீரா இங்கவா அங்கவா கூப்பிட்டு கூட்டு பஜனை பண்ணிட்டே இருக்கா, பாக்கிய பிகாரி கோவிலுக்கு போறா, ஒவ்வொரு இடமா போய் 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 அவ்வளவுதான், அவளுக்கு வேற ஒண்ணுமேனா ஒண்ணுமே தெரியல, உலகத்தையே மறந்தா. அது ஒரு சுகம், அது ஒரு சுகம். விருந்தாவனத்தை எல்லாத்தையும் மறக்கணும். ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்மள மறக்கணும், அஞ்சு நிமிஷமாவது உலகத்தை மறக்கணும். நம்மளுடைய போஸ்ட், பதவி, பணம், காசு, படிப்பு, கொஞ்ச நேரம் அப்படி எல்லாம் ஓரத்தை வச்சுது. கிருஷ்ணான்னு அவனுக்காக ஒரு அழுக வரணும். மீரா அழுதா, துடிச்ச ஆனந்தத்தை தளச்சா. ராணா ரொம்ப வருத்தப்பட்டான், ஒண்ணும் நடக்கல. அப்ப சில பக்தர்கள்லாம் மீரா மாதாவை தேடிந்து பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார்கள். ரைதாசர் கிட்ட போனார்கள், மீரா மாதாவை பார்க்கணும்னார்கள். அங்க இருக்கான்னு சொன்னா மீரா இடத்துல வந்தார்கள். மீராவை பார்த்து கைகூப்பினார்கள், எங்க ஊர்ல கோயில் ரொம்ப நாளா மூடி இருக்குமா, நீங்க வரணும். மீரான்னு ஒருத்தி வந்தா சரக்குன்னு தெரியவாள்லாம் சொல்றா, நீங்க வரணும் அப்படின்னா. மீரா சொன்ன, ஐயோ பிருந்தாவனத்தை விட்டு நான் வர்றதா? நடக்கவே நடக்காது. பிருந்தாவனத்தை விட்டு நான் வரமாட்டேன். எனக்கு என் உசிறு போனாலும் பரவாயில்ல, பிருந்தாவனத்தை விட்டு நான் போகமாட்டேன். எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஓடுறா. பக்தர்கள் ஓடி போய் அவகிட்ட கெஞ்சின, அம்மா அதுவும் ஒரு திவ்ய தேசம் தாம்மா, அதுவும் ஒரு கிருஷ்ணலீலாஸ்தலம் தாம்மா, தயவு செஞ்சு வாங்குவோம்மா அப்படின்னா. ஏன்னா அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாளா பூஜை நடக்கலம்மா, ரொம்ப நாளா அபிஷேகம் நடக்கலம்மா, கிருஷ்ணன் பாவம் பசியோட இருப்பாம்மா, கதவை திறக்க முடியலம்மா, நீங்க வந்தா நடக்கும்மா அப்படின்னா. மீரா, கிருஷ்ணன் சாப்பிடலையா, கிருஷ்ணனுக்கு பூஜை நடக்கலையா, ஐயோ எந்த இடம் அப்படின்னா. பக்தர்கள் சொன்ன, துவாரகா, துவாரகா அது கிருஷ்ணலீலாஸ்தலம். துவாரகா தீஸ் ரன்சோர் ராய், அந்த கோவிலை பார்க்கணும், அந்த செக்யூரிட்டியை பார்க்கணும், அந்த பகவான் நிக்கிற அழக பார்க்கணும். ஹோலி அன்னைக்கு துவாரகா போகணும். வெள்ள வெளியே ட்ரெஸ் போட்டுருக்கோம், ஹோலி அன்னைக்கு யாரோ வெள்ள ட்ரெஸ் போடுவாங்க. வெள்ள வெளியேறு பட்டை உடுத்திண்டு, கையில ஒரு இடுப்புல அழகா ஒரு பேக்ல வண்ணப்புடியை வச்சுண்டு, அதுலேருந்து எடுத்து நம்ம மேல அடிப்பா. அவ்வளவுதான், ஒண்ணுமே தெரியாது, வேற வழியே இல்ல. கிருஷ்ண தாசர்களா நம்மளை மாத்துட்டுதான் ஒரு வேலை பார்ப்போம். அப்படி ஒரு துவாரகா, பேட்டு துவாரகா, வெறும தீவு. ஃபர்ஸ்ட் ரீக்ளைம் த லேண்ட் துவாரகா தான். இதெல்லாம் கடல்ல இருந்து இப்படி பூமி மண்ணை கொட்டி ஒரு இடத்த ரெடி பண்றாரு. ரீக்ளைம் த லேண்ட், ஃபர்ஸ்ட் ரீக்ளைம் த லேண்ட் துவாரகா தான். ஃபர்ஸ்ட் சுனாமி ஹிட் ஏரியாவும் துவாரகா தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்தது. அந்த துவாரகாவிலுள்ள கிருஷ்ணனுடைய கோவில் ரொம்ப நாளா பூட்டி இருக்குமா. மீரா மனசு அளபாஞ்சது பிருந்தாவனமா துவாரகா. ஏன் ரெண்டுமே கிருஷ்ணலீலா, அது வசதி தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனாலும் பிருந்தாவனம் ஒருபடி மேலதான். துவாரகில தான் பகவான் சுதாமா கிட்ட எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு அவளை கேட்டு வாங்கின ஒரு ஸ்தலம். ருக்மிணி மாதாவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற இடம், 16108 பத்னிகளோட கிருஷ்ணன் குடும்பஸ்தனா வாழ்ந்த இடம். குடும்பஸ்தங்கள்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம் துவாரகா. பகவான் குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டிண்டு, எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டுண்டு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கரலாக்கத்தை எல்லாம் சுத்திண்டு, பொண்ணுக்கு அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணிட்டு, பிள்ளைக்கு படியில உட்கார வச்சிருந்து ABCD எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இத்தனையும் கண்ணன் பண்ண காலம். கொண்டாடி துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு கிருஷ்ணன் பண்ணிருக்காரு. பகவான் ராஜாதி ராஜனா இருந்தாலும் துவாரகையில 16108 கிரகங்கள்லையும் 16108 கிருஷ்ணனா காட்சி கொடுத்தான். அவ்வளவு அழகா நாரதருக்கு அவர் பெரிய சன்னியாசியாச்சு, நைஷ்டிக பிரம்மச்சாரி வேற. ஒவ்வொரு வீட்லயும் நுழையறா, பகவான் பிஸியா இருக்க அப்புறம் வரேன்றான். ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன், என்ன புஷ்அப் எல்லாம் எடுத்துட்டு, ஒரு இடத்துல என்ன எல்லாம் பேசிட்டு, அப்புறம் நேரத்தவே வாங்கும் அப்படின்னு. ஒரு இடத்துல பகவான் உட்கார்ந்து குழந்தைக்கு ஆயலம் கேட்டுட்டு இருக்கான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சா ஸ்ரீஹம்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் குழந்தைக்கு ஆய அலங்கி விட்டு தொடச்சு விட்டு இருக்க. இன்னொருத்த குழந்தை சூசு பண்ணது தொடச்சுருக்கான். பகவான் இத்தனையும் பண்ணிருக்கான், இவ்வளவும் பார்த்திருக்காரு நாரத மகரிஷி. ஒரு இடத்துல உட்காந்துட்டு எவ்வளவு செலவு மாச பட்ஜெட் என்ன போட்டுட்டு இருக்காரு பகவான், பட்ஜெட் போடுறாரு, பட்ஜெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ஒரு இடத்துல கொண்டாடிட்டு போச்சு, இந்த வாடி ரொம்ப செலவு ஜாஸ்தியா எடுத்து என்ன செலவு வந்தது அப்படின்றார். இன்னொரு இடத்துல வாத்தியார கூப்பிட்டு அழகா என்னென்ன என்னென்ன உண்டு இதெல்லாம் கேட்டுருக்காரு உட்காந்துட்டு. இன்னொரு இடத்துல அழகா பொலிட்டிக்கல் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு, வந்து தெரியல எல்லாம் மாத்திரம் அப்படின்றாராம் பகவான் உட்காந்துட்டு. இன்னொரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து தாயக்கிட்ட விளையாடிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல ஜாலியா கால் நீட்டி உட்காந்து அப்புறம் யாரா வெட்டிக்கிற பேசிட்டு இருக்காங்க. இத்தனை விதமாகவும் குடும்பஸ்தர்கள் என்னெல்லாம் பண்ணுவோமோ அத்தனையும் கிருஷ்ணன் பண்ண ஒரு ஸ்தலம் துவாரகா. ஜோரா ஒரு இடத்துல வந்து பகவான் வாடி சுருட்டி உட்காந்து மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்காரு. ஆதர் கேட்கிறார், இது துவாரகா தீசன், அது ஊருக்கு தான், நம்ம நமக்கு மாட்டை குளிப்பாட்டு. கோபாலனாலதான் ரொம்ப பிடிக்கும், தி பெஸ்ட் ஷெப்பர்ட் ராஜகோபால. ஆச்சரியம், இத்தனையும் பார்த்த ஒரு ஸ்தலம் துவாரகா. சந்தான கோபால உபாக்யானம் துவாரகா. போட்டி போடுறது துவாரகாவா பிருந்தாவனமா, துவாரகாவா பிருந்தாவனமா அப்படின்னு. மீரா பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல, நேர ஓடி வந்தா. ரைதாச திருவிடிகள்ல விழுந்தா இப்படி ஒரு தர்ம சங்கரமான நிலைமை வந்துருக்கு. துவாரகைக்கு கூப்பிடுறா, எனக்கு பிருந்தாவனத்துல இருந்து போகிறதுக்கு ஆசை இல்லை குருநாதா, என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படின்னா, உடனே நீரா பாச்சுனா கிளம்பி துவாரகைக்கு அப்படின்ட்டா. சரி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னா, ஓ அப்படின்ட்டா, போயிட்டு வான்னு சொல்லு. ஓ நீரா பார்த்தா சரி கிளம்பிட்டா. நிறைய பக்தர்களோட ஆடிண்டும் பாடிண்டும் பிருந்தாவனமே ஆகிறது. நான் நீரா இருக்கும்போது எல்லாரும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, ஆ இந்த மாதிரி நம்ம இவ்வளவு பார்த்து பார்த்தா நமக்கு ஒரு கிருஷ்ண பக்தி வந்துடும், நம்மளும் கிருஷ்ணனை பாசுறலாம்னு நினைச்சவாளுக்கு நீரா கிளம்புறான் அவ்வளவுதானா, இதுவே நமக்கு கிருஷ்ணன் இல்லையோ பயம் வந்து நிறைய பேர் நீராவோட கிளம்பிட்டான். ஏன்னா அந்த கிருஷ்ண பக்தி, அவளுடைய நாம ஜபம், அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் கேட்டு கேட்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு தைரியம், சரி பாத்துருவோம். இப்ப அந்த அந்த ஹோல்டு போயிடுறது அப்படின்னா என்ன கஷ்டம், பெரிய கஷ்டமாச்சு. அதான் பெரிய ஹோல்டு, மீரா தான் ஹோல்டா வச்சுட்டு இருக்கா கிருஷ்ண பக்திக்கு. மீரா கிளம்புறான்னு எல்லாருக்கும் மனசு பதறது. சில பேர் பார்த்த பிருந்தாவன வேண்டாம், அவ்வளவுதான், பக்தாளுக்கு பொறுத்துதானே, பக்தா இல்லைன்னா அந்த அந்த இடத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு, நாமதேவர் இல்ல துக்காராம் இல்லைன்னா பன்றிக்குடத்துக்கு என்ன அழகு இருக்கு சொல்லுங்க, பெரியவா இருந்தா தானே இருக்கு ஒரு அழகு. இல்லாடி அந்த இடத்துக்கு எல்லாம் என்ன ஒரு விலை உண்டு, திருப்பதியில பக்தர்கள் யாருமே போகல, என்ன பெருமாளுக்கு ஒரு விலை உண்டா, இத்தனை பக்தர்கள் போறதுனால மட்டும்தான் சீனிவாசன் கெட்டா நிக்கிறது, ஒரு பக்தரும் போகலன்னா பாவமா இருக்கும் சீனிவாசன். பக்தர்கள் போக போக ஆள் ஜம்முன்னு இருக்காங்க, ரைட், நமக்கு எவ்வளவு ஆள் வருது பாத்தியா, இந்த கூட்டத்தை பார்த்து பார்த்தே பிரவிச்சு போறோம். திருப்பதியில சீனிவாசனுக்கு மரியாதையா கூட்டத்துக்கு மரியாதை, உங்களுக்கே தெரியும் கூட்டத்துக்கு தான் மரியாதை, யாரா சீனிவாசனுக்கு பயந்துருக்கோமா, ஐயோ கூட்டம், கூட்டத்தை பார்த்தே பக்தி வந்துடும் நமக்கு. பெருமாளே சீக்கிரம் தரிசனம் கொடுத்துருப்பா, ஊருக்கு போனோம், ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்குதான் லாஸ்ட் டேட், ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேன், 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. கூட்டத்தை பார்த்து பார்த்து பக்தி வர வைக்கிற இடம் திருமலா திருப்பதி. அழகா மீரா கிளம்பிட்டாள், நிறைய பேர் மீராவோட கிளம்பினார்கள். இப்படி பல நாள் நடக்கலாம். எங்க இருக்கு, யூபியில இருக்கு பிருந்தாவனம், துவாரகா குஜராத்தோட டிப்புல இருக்கு, இங்கேந்து நடக்கிறா. இன்னைக்கு எவ்வளவு சௌகரியம் பகவான் பண்ணி கொடுத்துறான் நமக்கு, ஃபிளைட்ட பிடிச்சா அங்க போலாம், இங்க இறங்க டக் 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 டக்னு போயிட்டு இருக்கலாம். அந்த காலத்துல மீரா நடந்து 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 நிறைய பேரோட பஜனை பண்ணிண்டு ஒரு பாத யாத்திரை நடந்து நடந்து பல திவ்ய தேசங்கள்லாம் அப்படியே பார்த்துண்டு ஒரு வழியா மீரா வந்தாள் பேடு துவாரகா, தீவு துவாரகா. 2 துவாரகா உண்டு, பேட்டு துவாரகா தான் ஒரிஜினல் துவாரகா, நம்ம வெளியில பாக்குற துவாரகா, அதுவும் துவாரகா தான், பேட்டு துவாரகா தான் முக்கியம், அதுதான் கிருஷ்ணன் வாழ்ந்த இடம். அந்த பேட்டு துவாரகாவுக்கு போறா, அப்படியே போயாச்சு. மீரா அப்படி பாசா கோவில் வாசல்ல நிக்கிறா, கோவில் பெருசா பூட்டி இருக்கு, பாலடைஞ்சு கிடக்கு. பாசா மீரா என்னமோ தோணிச்சு, போதுமேடா கிருஷ்ணா, அவருடைய பிருந்தாவனத்துக்கு வந்ததே கொஞ்சம் போதும் தோணி போயிடுத்து, நிறைய பார்த்துட்டா லைஃப்ல, ஒரே அல்டிமேட்டே கிருஷ்ணனை அடையணும், இது ஒண்ணுதான் அவளுக்கு இருந்தது. அப்படி பாத்தா என்னமோ மனசு அன்னைக்கு நிறவா இருந்தது, போதுண்டா கிருஷ்ணா எனக்கு உன்னோட இருந்தா போதும், நிறைய பார்த்தாச்சு, நிறைய பேரோட இருந்தாச்சு அப்படின்னு கைய கூப்பிண்டா பஜனை பண்ணா மீரா. கிருஷ்ண பக்தியில உருகி, கிருஷ்ணா எனக்கு வேற யாரும் இல்லைப்பா, நீ ஒருத்தந்தான் சாஸ்வதமான, நீ ஒருத்தந்தான் சத்தியமானவன், நீ மட்டும்தான் அந்நியம் இன்னி வரைக்கும் என் கூட இருக்க, எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா கஷ்டத்திலையும் என் கூட இருந்தா நீ, உன்னுடைய பலத்தினால் எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன், இதுக்கு மேலே நீ இருக்க சொன்ன நான் இருப்பேன், ஆனா கிருஷ்ணா உன்னை பத்தி இனிமேல் தெரியவே வேண்டாம்னு மீரா தன்னை மறந்து பஜனை பண்ணி மீரா பிரபு கிரிதாரின்னு கதறினான். கூட அந்த பக்தர்கள்லாம் கிரிதாரி 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 கிரிதாரின்னு ஜபிச்சா. மீரா வெளிபிடிச்சா மாதிரி மீரா பிரபோ கிரிதாரின்னு கத்தினாள், பஜனை பண்ணிட்டே இருந்தா தன்னிலை மறந்து பஜனை பண்ண 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 எல்லாரும் உருகி அழ ஆரம்பிச்சு விட்டா. ஏ பிரபோ மீரா மாதா அப்படி கதறாளே, கதவை திறக்கப்படாதா, எல்லாருக்குமே ஒரு வெறி வந்துடுத்து கிருஷ்ணனை பார்க்கணும், துவாரகாதீசனை பார்க்கணும், பல வருஷமா மூடி கிடக்கிற கோவில் இருதாரிய பார்க்கணும் 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 பார்க்கணும். உருகி அழுது கதறி புலம்பி துடிக்கிற கிருஷ்ணா நீ வேணும்னு துடிக்கப்படின்னு கதவை திறந்த உள்ள இருந்த மணிகள்லாம் பட பட படப்பட அடிச்சது நல்லா கனி 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 பகவானுடைய சன்னிதான கதவு திறந்து நீல ஜோதிய ஜொலிக்கலாம் சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்கள் செங்கனி வாயோட சாட்சா தக 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 துவாரகா தீசன் ரணச்சோடு ராய். ரணச்சோடு ராய்னா யுத்தத்தொட்டு ஓடி வந்து தோத்தாங்குடின்னு இருக்கும், ஓடி வந்துட்டான் இல்லையா ஜரா சந்திரனோட சண்டை போடாம ஓடி வராங்க ரன்சோடு ராய்ஜின்னு பேர் அவருக்கு பிரபுவுக்கு. பலவளன்னு சங்கு சக்கரம் கதாவசம் எல்லாம் வச்சுனா அழகன் துவாரகாதீசன் அழகன் தான். அந்த சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின் ரோஸ் பெர்ஃபெக்ட் அப்படி இருப்பார். கொழுக்கு முழுக்குன்னு கணத்துக்கு கிள்ள கிள்ளலாம் அந்த கடிக்கலாம் போல ஒரு அழகன் பல 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 பலன் கருணாவல் பழம் போல அப்படி ஒரு கணங்களில் அம்மாவாசையை செதுக்கி விட்ட மாதிரி இருப்பான் கிருஷ்ணன். பல பல பலன் சொல்லிக்கலாம் ஒரு கத்து கத்தினா நல்ல வெளிச்சம் தக 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 ஜொலிக்கிறது. மீரா உள்ள ஓடினா ஓடினா மீரா இங்கெல்லாம் பெயின் இருக்கான்னு சொல்லி ராணாவுக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. சரின்னு துரத்தின்றே வந்தா துவாரகை வந்துட்டா மீராஹா கிரிதாரின் உள்ள ஓடும் பொழுது ராணா வந்து பிடிச்சா ஏ மீரா அப்படின்னு பிடிச்சான். மீரா பார்த்தா பயந்து போயிட்டான் ஐயோ அப்படின்னு கைய உதறினா உள்ள ஓடினா இவ்வளவு எல்லாம் இவ்வளவு தூரம் தாண்டி திரும்பி வந்து பிடிச்சானா என்ன பண்றது உள்ள ஓடினா அந்த வெளிச்சத்தை டக்குன்னு எல்லாரும் கண்ணு கூசிட்டு அடுத்த க்ஷணம் எல்லாம் அமைதியா ஆயிடுச்சு. கிருஷ்ணன் சன்னிதி தேவேன்னு நிக்கிறது கண்ணன் மட்டும் பலபலன் ஜொலிக்கிறான். மீராவுக்கானது சரீரத்தோட கிருஷ்ணனோட போயிட்ட சரீரத்தோட சரீரத்தோட சுகம் சரீரத்தோட கிருஷ்ணனோட இரண்டர கலந்துட்டான். எப்படி சைத்தன்ய மகாபிரபுரி ஜெகநாதனோட கலந்தாரு ஆண்டாள், எப்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதனோட கலந்தாரு, எப்படி திருப்பானாடு ரங்கனோட ஐக்கியமானாரோ அதுபோலே மீரா மாத்தா துவாரகாதீசன் விழுங்கிட்டு ஜம்னு உட்கார்ந்தான் நின்றுட்டு இருந்தான். பக்தர்கள் தான் பார்த்தா திட்டினான் கிருஷ்ணன் எப்படி பண்ணிட்டியேடா என்ன பதில் சொல்லுவான் குரு போன்னு சொன்னான். போயிட்டு வான்னு சொல்லல. இன்னைக்கும் அந்த துவாரகாதீசன் மீரா சாமித்தியத்தோட இருக்கான். இன்னைக்கும் துவாரகா போய் எனக்கு மீரா மாதாவை பார்க்கணும்னு கேட்டா துவாரகாதீசன் காட்டி கொடுப்பான். இங்க போயிருந்தேன்னா திரும்பி போங்கோ இல்ல நம்மளா சேர்ந்து போவோம் பிருந்தாவனம் துவாரகே தான் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். இங்க சரித்திரம் சத்தியம்னு நீங்க நம்பினாலே பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒருத்தி பக்தி பண்ணிருக்கா இந்த மீரா சித்திரம் நீ கேட்டிருக்கள் அப்படின்னா பிருந்தாவனம் போகிறதுக்கும் துவாரகை போகிறதுக்கும் பகவான் வீசா கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்ப மட்டும்தான் மீரா சரித்திரம் கேட்க முடியும். பிருந்தாவனத்துல நுழையறதுக்கான என்ட்ரி பாஸ் கேம்பிங்னா மீரா மாதா தான். நீங்க மீரா சரித்திரம் கேட்டுட்டேன்னா சத்தியமா ஆயுசில கேரண்டியா பிருந்தாவன தரிசனம் உண்டு. துவாரகாதீசனுடைய தரிசனம் சத்தியமா இல்லாத இந்த இடத்துல மீரா சரித்திரம் சொல்றதுக்கான சாந்தே கிடையாது. பெருமாளுடைய சங்கல்பம் அப்ப சீக்கிரத்துல பிருந்தாவனம் இருக்கு, சீக்கிரத்துல துவாரகாதீசனுடைய தரிசனம் இருக்கு. அப்ப மீரா மாதிரி ஒரு கிருஷ்ணநாம ஜபம் வரும், கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும். கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிற மாதிரி இருந்தா தான் மீராவுடைய சரித்திரமே கேட்க முடியும். எப்படி கேட்க முடியாது, சும்மா ஏதோ சரித்திரம் இல்லை. மீரா சரித்திரம் கேட்டாச்சுன்னா கேரண்டியா கிருஷ்ணனுடைய தரிசனம் சத்தியமா உண்டு. மீரா மாதா மேல சத்தியம். அதனால கிருஷ்ணனை பாக்கிறதுக்கான அனுகிரகம் கிடைச்சாச்சு. பார்க்க வேண்டிய இந்த மீரா சரித்திரத்தை நினைச்சுக்கோங்கோ, நாம ஜபம் பண்ணுங்கோ. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா ஒரு ஸ்திரீ, இவ்வளவுதான் நம்ம கஷ்டமே படவில்லை. நம்ம நீராவை நினைச்சுட்டு நீங்க பஜனை பண்ணதுனால சத்தியமா கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அதனால இது கிருஷ்ணன் நம்ம கிட்ட பிரசன்னமா இருக்கான்றதுக்கு இதுதான் பிரத்யட்சம். மீரா மாதாவுடைய சரித்திரம் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் மீரா மாதா சரித்திரம் சொல்லி ரொம்ப நிஜமாக லாங் கேப்னு வாழ்க்கையா உங்களால எங்கேயுமே சொல்றதுக்கு இந்த ஹெட்டிங் கேட்டிருந்தார். மாமா டாபிக் கேட்கும்போது கூட பக்த மீரா பக்த மீரா ஒன்றரை மணி நேரம் எல்லாரும் கூட சிஷியெல்லாம் கேட்டா எப்படி சொல்லப்படுவேன். நான் நிச்சயமா ஒன்றரை மணி நேரம் முடிக்க மாட்டேன் கதை அப்படின்னு ஆயிடுச்சு. ரெண்டு மணி நேரம் ஆயிடு சம நேரம் போனது தெரியல பார்த்தல. அதான் மீரா. இது மனசுக்குள்ள அப்படியே பக்தி அப்படியே உள்ள இறங்குது. உள்ள அப்படியே ஆழத்துல போய் அப்படி ஓரத்துல இந்த மீரா உட்காந்துட்டான். அவங்க ஹிருதயத்துல சோ எங்க மீரா இருக்காளோ அங்க கிருஷ்ணன் வந்தே ஆகணும். அதனால மீரா வந்துட்டா உள்ள கிருஷ்ணன் வந்துட்டே இருக்கா, சீக்கிரத்துல அனுபவிக்க முடியும். ராதே கிருஷ்ணா கொஞ்சம் லேட்டா எடுத்து க்ஷமிக்கணும். ஆனா இந்த இதுக்கு மேல எனக்கு இருக்கு, இது 4:30 சொல்ற சரித்திரம். நான் 4:30 மினிமம் டைம் மீரா சரித்திரம் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சதே பகவத் கிருப்பை. மீரா மாதாவுக்கு ஜெய். ஜெய் போலோ மீரா மாதாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா குரு மகாராஜ கீ ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய. ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ மீரா மாதா கீ ஜெய்.
You're back to the Bible. Number 9.